Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Nadayamuna Madhyamam Asmadhatarya Paryantam Vande Guru Paramparam Yo Nityam Achyuta Padham Bhuja Yugma Rugma Vyamohata Satiparani Trinayamene Asmad Guru Bhagavadosya Dayaika Sindhoho Ramanujasya charanau charanam prabhadye Bhudam sharasya mahadavaya bhaktanata Sri bhakti sara kulasekara yogi vaham Bhaktam hrirenu parakalaya dindra vishran Srimat Parambhuta Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yajya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Ardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. Aramam Guna Sanjayasya Sadhanam Mukhyam Sadashayatah Karunyasya Tathakaro Niravadera Devi Siddhaushatam Gora Gauja Davadhi Sanjayaganaka Samsara Meganilaka Sakshat Mooladhanam Satham Vijayate Shri Padmanabha Prabhu Kedumidarayavandam Keshavayan Nalum Kuduvinai Seriyum Kutri Samarhalum Kurugagindar Vidamudai Aravi Palliverum Vinan Surumbalakshum Sadamudai Vayal Anantapuranagaram Pugudumindre Indriboi Pugudiragi Yudumayum Yedam Sara Kundraner Madam Mare Kurunduse Serendi Kunnai Mandralar Panitanantapurana Karmayan Namam Undrum or Ayiramam Kulluvark Umbar Puri Urum Pul Kudiyum Adde Vlahilla Undumilha Serum Tan Anantapuram Chikkana Pugdiraji Tirum Noi Vinegalilla Tinam Namariyachan Perum or Ayiratul Undrani Pesumini Sarvatra Padmanabha Nama Sankirtanam Padmanabha பூமண்ணுமாதும் பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறும் அடிப்பணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பனத்திகள் பயன்கள் உந்தன் சொல்லவமே விரலி பாவனமாகிய பைந்துவராளை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் இணைந்திடு முருகலிலாவழகும் கற்பகமே விழிக்கருணை புரிந்திடு கமல கண்ணழகும் காரிதங்கள் கூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகம் வடிவழகியும் இதயத்துலகா இல்லை எனச்சதில் இல்லை எனச்சதில் இல்லை எனச்சதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிநாத்து மாமகம் பிரசாதேயசுக்தி சுவாதீன பதிகாம்சதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீரே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜாம் ராமானுஜாம் ஊரும் புல் கொடியும் அக்னே உலகெல்லாம் உந்தமிழ்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் விலைகளெல்லாம் சின்னம் நாம் அறியச் சொல்லும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே பத்மநாபனுடைய வைபவம் விசேஷமானது. சுவாமி அம்மாழ்வார் சாமவேத சாரமாக திருவாய்மொழி அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். இந்த திருவாய்மொழியில அனந்தபுர மாகாத்மியம் அத்தனை அற்புதமா இருக்கு. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் பத்மநாபனுக்கு வாகனம் அப்படின்னா கருட வாகனம். ஊரும் புல் கொடியும் அத்தே கோவில் உற்சவம் வரப்போகுது, அழகா கொடி ஏற்றுவார்கள், கருட கொடி ஏற்றுவார். பகவானுக்கு கொடியும் கருடன் வாகனமும் கருடன். பகவான சொல்லும் பொழுது கருட கிரக அப்படின்னு கருட கொடியோன் அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ கட்சிகள்லாம் கொடி வச்சிருந்திருக்கா இல்லையா, பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு தாற்பயம் ஏதோ அதுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு அலையலாம். சரியா சொன்னால் லோகத்துல இந்த கொடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே சனாதனமான ஹிந்து தர்மம் தான். அந்த காலத்தெல்லாம் கோவில்ல கொடி ஏற்றுறதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் உற்சவம் நடக்கிறது அப்படின்னு தூரத்திலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த கொடி ஏற்றது கொடி இறக்குதல் இதெல்லாம் ஒரு வைபவம். அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேசத்துக்கு வந்தது, அதுக்கப்புறமா சுதந்திரம் கொடி ஏற்றுறது இந்த மாதிரி ஒரு வழக்கம் எல்லாம் வச்சுட்டு இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய விஷயங்கள். மகாபாரதத்துல கூட ஒவ்வொருத்தருடைய ரதத்திலையும் என்னென்ன கொடிகள் இருந்தது அப்படின்னு காண கிடைக்க. அர்ஜுனனுக்கு கபித்வக அப்படின்னு குரங்கு கொடியோன் மனுமார் அவனுடைய கொடியில இருந்தார் அப்படின்னு. பகவானுடைய கொடியில கருடன் அதான் ரொம்ப அழகா ஆழ்வார்கள். ஊரும் புல் கொடியும் அத்தே புல் அப்படின்னா பறவை நத்தம் சின்னலால பெரிய அழகரன் புல் அப்படின்னா பறவை. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் முந்து உமிழ்ந்தான் உலகத்தையெல்லாம் பழைய காலத்துல அழகா டிஃபன் மாதிரி சாப்பிடுறான் பெருமாள் அபாரா பிரளயத்தை ஒரு வேலையும் கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் அப்படியே மயங்கி கிடக்கும். அதனால பகவானுக்கு பெரிய வேலையே கிடையாது. ஜெக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எந்த வேலையும் கிடையாது. ராத்திரி நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட அப்பாடா அப்படின்னு தூங்குறோம் இல்லையா. இப்ப காதால சாப்பிட்டோம்னா பகல் முழுக்க வேலை உண்டு, மத்தியானம் சாப்பிடுறோம் ராத்திரி வரைக்கும் வேலை உண்டு. ராத்திரி ஆகாரம் சாப்பிட்ட பிறகு பார்த்தோம்னா ஒரு காரியம் கிடையாது. அது போல இந்த பிரளயத்துக்கு முன்னாடி பகவான் டயட்ல இருக்கிறதா கொஞ்சம் சாப்பிடுறாங்கடா எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஊரும் புல் கொடியும் வந்து உலகெல்லாம் உண்டு எல்லாத்தையும் சாப்பிடுறாராம். பிரளயத்துல ஒரு லோகமும் பாக்கி இல்லை, எந்த லோகமுமே கிடையாது. பூமி கிடையாது, இந்திரலோகம் கிடையாது, சந்திரலோகம் கிடையாது, திருப்பார் கடல் கிடையாது, சத்தியலோகம் கிடையாது, கைலாயம் கிடையாது, ஸ்கந்தலோகம் கிடையாது, சூரிய மண்டலம் கிடையாது, ஆகாசம் கிடையாது, எதுவுமே ஈரேழு பதினான்கு லோகங்கள்ல ஒண்ணுமே கிடையாது. பூர் கோஸ்வலோகம் ஒண்ணுமே கிடையாது. ஜனோலோகம் தபோலோகம் மகர்லோகம் மதல விதல சுதலம் பாதாளம் எதுவுமே பாக்கி கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடுறாரு பெருமாள். மூகுலகு உண்டு அப்படி சாப்பிட்டு அப்படியே படுத்துருக்கா. ஆச்சரியமா திரும்பியும் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணும்போது தானே உமிழறான். மூவுலகு உண்டு உமிழ்ந்தான். பெரியவா சொல்லுவா பகவான் வந்து இந்த சிலந்தி பூச்சி மாதிரி, இந்த சிலந்தி என்ன பண்ணும், தானே தன் வாயிலேந்து அந்த எச்சில் எடுத்து அழகா ஒரு வள மாதிரி தின்னும். அது வேண்டாம் அப்படின்னா திரும்பி அந்த வலையெல்லாம் தானே தன் வாய்ப்புள்ள இழுத்துக்கும். அந்த ஒரு பலம் சிலந்திக்கு உண்டு. அதுபோல பகவான் நினைச்சான் அப்படின்னா எல்லாத்தையும் அழகா சாப்பிடறான், எல்லாத்தையும் தானே உமிழான். மூவுலகு உண்டு உமிழ்ந்தான், ஊரும் புல்கொடியும் வந்து உலகெல்லாம் வந்து மகிழ்ந்தான். அந்த பிரபு சேரும் அங்கடா இருக்கா அப்படின்னா சேரும் தன் அனந்தபுரம். ஒரு லோகத்தையே உண்டு உமிழ்ந்து ஜெகத் சிருஷ்டிக்கு சம்ஹாரம் பண்ணக்கூடிய பரமமூர்த்தி தானே வந்து சேர்ந்திருக்கிறன் இதுன்னா தன் அனந்தபுரம். நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அனந்தபுரம். அதனால பத்மநாபர் கோவில் என்னமோ குழுகுழுன்னுதான் இருக்கு, ஊரகமா கொஞ்சம் சுட்டு புசு கிடக்குதுதான், அசத்த வழிகிறதுதான். ஆனா பத்மநாபன் கோவிலுக்கு நினைச்சுட்டா எங்கேயிருந்து அப்படி ஒரு காத்துன்னு தெரிகிறது. சில்லு 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 நல்ல வெயில் நேரத்துல கூட ஒரு காத்து உண்டு. சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப்பகுதிராக டக்குன்னு நுழையணும். திருவனந்தபுரம் போகலாமா, சரி இன்னைக்கு போகலாமா, அடுத்த மாசம் போகலாமா அப்படின்னா யோசிக்கலாம், டக்குன்னு நுழையணும். இப்ப திருப்பதிக்கெல்லாம் போகிறதா ரொம்ப யோசிப்பா, வருஷத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு அப்படி யோசிக்கப்படாத திருவனந்தபுரத்துக்கு வரோம் அப்படின்னு யோசிக்க டக்கு கிளம்பிடும். இன்னைக்கு ஆசை வந்தா உடனே திருவனந்தபுரம் போகணும். உங்க நேரத்தில் பிருந்தாவனம் போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா திருவனந்தபுரம் மட்டும் நினைச்ச உடனே போயிடணும் அப்படின்ற ஆழ்வா. தேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப்புகுதிராகில் வேகமா நினைச்ச உடனே திருவனந்தபுரம் போயிட்டேன் அப்படின்னா தேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப்புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம். திருவனந்தபுரம் போகணும்னு நினைச்ச உடனே திருவனந்தபுரம் வந்துடா, தீரும் நோய் வினைகள் எல்லாம். என்னென்ன நோய் உண்டோ எல்லாம் தீரும், எத்தனை விதமான வினைகள் உண்டோ எல்லாம் தீரும். முக்கியமான எந்த நோய் தீரும்னா சம்சாரம்ல எந்த நோய் தீரும், அதுதான் எல்லாத்துக்கும் ஆதியான ஒரு வியாதி. நம்மளா வியாதி அப்படின்னா சரீரத்தில் கலக்கக்கூடிய ஒரு வயிற்று வலி, தலைவலி, கண் தெரியல, முட்டி வலிக்கிறது, ஜீரணம் ஆகல, அஜீரணம் இதெல்லாம் தானே சொல்றோம் வியாதி. பெரியவா சொல்றா சம்சார சாகரத்துல ஜனனமே பெரிய வியாதி. இதை புறக்கவே நடந்த வியாதி வராது பாருங்க. இங்க ஜன்மா எடுக்க தொடங்கிறதுனாலதானே மாத்தி மாத்தி வியாதி. பிறந்த குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் எதான ஒரு ஊசி போட்டுட்டே இருக்கா, எதையான ஒரு தானிக்க குடிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு தலைவலி, இல்லாட்டி கழுத்து வலி, இல்லாட்டி பல் வலி, அடி யாரா மிதிச்ச வலி, இடிக்கையே தடிக்க வந்த வலி. பெரிய வியாதி மாத்தி 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 வியாதி இல்லாத நாளே கிடையாது, வியாதி இல்லாத வாரம் கிடையாது, வியாதி இல்லாத மாசம் இல்ல, வியாதி இல்லாத வருஷம் இல்ல, வியாதி இல்லாம கல்யாண நாளும் இல்ல, வியாதி இல்லாம பிறந்த நாளும் இல்ல. வியாதி எப்படா முடியும்னா சரீரம் முடியும் பொழுது முடியும். ஆனா திருவனந்தபுரம் வந்துட்டோம் அப்படின்னா தீரும் நோய் வினைகள் எல்லாம். எத்தனை ஜென்மத்துக்கு வியாதி உண்டா, பிராரம்ப கர்மாவை கேட்ட மாதிரி வியாதிகள் பல ஜென்மாவுக்கு நமக்கு ஏதோ இந்த வியாதி தான் முடிச்சுட்டு நடக்காது, லைன்ல நிக்கிறது ஒண்ணு முடிஞ்சா அடுத்து கிளம்பிடும். நான் இருக்கேன், தலைவலி போச்சு, திருக்கவலி வந்ததுன்னு இல்லையா, அந்த மாதிரி லைன்ல நின்றுருக்கா. அப்ப ஆனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்குமா, சரி போனா போறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு நான் புதுசா வரேன் அப்படின்னு அது கிளம்பி வரும். சிக்கன் குனியா முடிச்சு விடுது அப்படின்னா வேற ஏதாவது புதுசா ஒண்ணு கிளம்பி வரும். மாதி 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 இது எப்படின்னா இந்த ஜென்மாவோட முடியலையா, இந்த சரீரத்தோட முடியலையா, ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு இருக்கா, அதெல்லாம் தீரும் நோய் வினைகள் எல்லாம். பல கோடி ஜென்மாவுடைய வியாதிகள் எல்லாம் குறைஞ்சுன்னு வரது. இப்ப திருவனந்தபுரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இங்க இருக்கிறவர்கள் வியாதி இருக்கு, ஆழ்வார் இல்லைன்னு சொல்றோம்னா பின்னாடி வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. கடைசியில் எங்க இருக்கிற வியாதி முடிஞ்சது. முதல்ல பழைய பிராரத்த கர்மாவுக்கு நிறைய வியாதி லிஸ்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க, அதெல்லாம் ஒவ்வொன்னா குறைஞ்சுட்டே வந்து கடைசியில இந்த ஜென்மாவில் இருக்க வியாதியும் குறைஞ்சுட்டு ஜன்ம வியாதியும் முடிஞ்சு, ஜன்மான்ற இந்த வியாதியும் முடிஞ்சு, தீரும் நோய் வினைகள் எல்லாம் சின்னம் நாம் அறிய சொன்னோம் சத்தியம் பண்ணி சொன்னேன். சந்தேகமே அந்த ஆழ்வார் சொன்னார், தீரும் நோய் வினைகள் எல்லாம் சின்னம் நாம் அறிய சொன்னோம், பேரும் ஓ ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன். பகவானுடைய திருநாமம் ஆயிரம் இருக்கு, அதுல ஒண்ணுதானே பத்மநாபம். அதை சொல்லும் போல பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன். எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேள், யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேள், எதையோ பேசிட்டு இருக்கேள், பத்மநாபான் என் பிரபுவுடைய நாமத்தை சொல்லும் போல பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பேசணுமா, திவ்யதேசத்தை இருந்தா என்னதான் பாக்கியம் அப்படின்னா, மாத்தி 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 அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்துட்டே இருக்குமா. மற்ற இடங்கள்லாம் அப்படி வராது. ஐரோப்பாவில் உட்காந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்துருமான்னா வராது. பாரத தேசத்தை இருந்தோம்னா சுலபமா வரும். ஏன்னா அந்த இடத்துக்கே ஒரு சாமித்யம். இப்ப திருப்பதி மலை ஏறுறா, ஏறும்போது ஏறுபடுவாரா வேகப்பவனா கோவிந்தா அப்படின்னா கட்டுவார். தானாவே நமக்கு தெரியாமல் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிடு. ஏன்னா அந்த மலையுடைய பிரபாவம் குருவாயூர் நாராயண தானா வரணும். நாராயண 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 ரெண்டு நிமிஷம் ஆய மூடின்னு இருப்போம். ஒரு அஞ்சாறு நிமிஷம் மனசுக்குள்ள சொல்லணும். அப்புறம் தானா வாய் பறந்துடும். அதுக்கப்புறம் தானா சப்தம் வெள்ள வரும். அந்த குருவாயுடைய பலம் அது. நம்ம நாம சங்கீர்த்தனம் தான் பரம பாக்யமான ஒரு விஷயம். நமக்கு ஒரே பிடிப்பு அது ஒண்ணுதான். மற்ற யாரும் நம்மள ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டோம். நாம சங்கீர்த்தனம் மட்டும் நம்மள ஃப்ரெண்டா வச்சுக்கோம். நம்மளுடைய குணத்துக்கு யாரும் நம்மளை பக்கத்தை சேர்க்கவே கூடாது. ஒருத்தரா சேர்ப்பா நினைக்கிறேன். உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியும். உங்களுக்கே உங்களிடத்த பிடிக்காத பல குணங்கள், பல பைத்தியகாரத்தனங்கள், பல முட்டாள்தனங்கள் உட்காந்து இருக்கு. பல அவசரம், பல அல்பத்தனம் வெள்ள சொல்ல மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் உங்க மேலேயே ஒரு தேசம் இருக்கு பாருங்க. இவ்வளவு தேசத்தை தாண்டி நம்ம இடத்துல பிரியம் காட்டுறது ஒண்ணு உண்டுன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். தகுதியே இல்லாதவர்களிடத்துல கூட தகுதியோட பழகக்கூடிய ஒண்ணு பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனாலதான் வால்மீகி மாறாமாரா சொன்னா கூட அது ராமாராமான் மாறி. அதனால அவ்வளவு சிரேஷ்டம் பேரும் ஓர் ஆயிரத்து ஒன்று நீர் தேசுமினே ஆழ்வார் செஞ்சரா சுவாமி அம்மாழ்வார் அவருடைய செஞ்சல் வீணாக கூடாதுன்னு ஆதிதேசனே பூமியில ராமானுஜராக வந்தார். ராமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு செஞ்சுறாங்க. அந்த செஞ்சல் வீணாயக்கூடாது, மனத்துக்கிணியானை பாடவும் அப்படின்றா வந்தார். வாழினால் பாடி மனத்தினால் துண்டிக்க இதெல்லாம் வீணா வெளியப்படாது. அதுக்காகவே ஆதிதேசன் 1017 வருஷம் ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதி திவ்யமான தம்பதிகளுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி குருவாரம் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தார். தெய்வீக சொல்லணுமா அப்படின்னா உங்களுக்கு உங்க பிறந்தால்தான் நல்லா ஞாபகத்தை மறக்கவே மாட்டேங்கிறது. உங்க சொந்த பந்தங்களுடைய பிறந்தால் மறந்தே தொலைகிறது இல்லை. மகாத்மாக்கள் பிறந்தால் ஞாபகமே இருக்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப அதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சுட்டு திரும்பி இதை மண்டலை ஏற்றிருக்கும். திரும்ப திரும்ப சொல்லிட்டு சித்திர மாசம் பஞ்சமி திதி குருவாரம் திருவாதிரை நட்சத்திரம் திங்கள வருஷம் அப்படின்னா இனிமேல் எங்க சித்திரையோ ராமானுஜர் உண்டு அப்படின்னு ஞாபகம் வரணும். ஆனா மனசுல எல்லாம் உட்கார்ந்துடுச்சு. மகாத்மாக்கள் விஷயம் தானே ஹதயத்தை நன்னா உட்காரம். அது உட்கார மாட்டேங்கிறது நமக்கு எல்லாம். கிருஷ்ண ஜெயந்தி ரோஹி நட்சத்திரம் ஆவணி மாசம் ரோஹி நட்சத்திரம் தான் ஸ்ரீ ஜெயந்தி. அன்னைக்கேதான் பெரிய வாட்சான் பிள்ளை பிறந்தார். ஆனா பல பேருக்கு அது தெரியவே தெரியாது. கார்த்திகை மாசம் தீபம் அன்னைக்குதான், கார்த்திகை தீபத்து அன்னைக்குதான் திருமங்கை ஆழ்வார்த்தம் நட்சத்திரம். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் எத்தனையோ மகாத்மாக்கள் அவ்வளவு ஆச்சரியமா அவதாரம் பண்ணியிருக்கார்கள். அழகா பிராமண தர்மப்படி நடந்திருக்கார் இளையாழ்வார். பெரிய திருமலை நம்பிதான் தாய் மாமன். அவரே அந்த குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு திருநாமத்தை வச்சுட்டார். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை. அப்பாவே வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு அங்க வேதாத்தியாயனம் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர நடந்தது. கொஞ்ச நாள்ல அப்பா பரம விதிச்சுட்டார். இன்னும் வேதம் படிக்கணுன்றதுக்காக காஞ்சிபுரம் வந்தார். யாதவ பிரகாசம் அப்படிங்கிற ஒருத்தரிடத்துல வேத பாடம் படிச்சிருந்தார். அவர் எல்லாம் குதர்க்கமான அர்த்தம் சொல்ல, இவர் அதற்கு நேரான பொருள் சொல்ல, அவருக்கு இவரை பிடிக்காம போக இவரை கொலவண்ணனம் முடிவு பண்ணி கங்கா யாத்திரைக்கு அழிச்சுட்டு போறார். அந்த கங்கா யாத்திரைக்கு போகிற வழியிலேயே பகவானுடைய அனுகிரகத்தினாலே கோவிந்தன் இவருடைய சித்தி பிள்ளை அவரை காப்பாத்திட்டார். ஸ்வயம் வரதராஜன் பெருந்தேவி தாயாரு வேடுவன் வேடலட்சியா வந்து இவரை விந்தியமலை காட்டிலிருந்து காஞ்சிபுரத்தை கொண்டு வந்து விட்டுட்டார். இவர் அழகா பகவானுக்கு தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய வைபவத்தை கேட்ட சுவாமி ஆளவந்தா அப்படின்ற மகாத்மா ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்து இவரை தூரத்திலேருந்து பார்த்து சம்பிரதாயத்துக்கு வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அடுத்த மடாதிபதி அடுத்த ஆச்சாரியன் இவன் தான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு வரதனிடத்துல பிரார்த்திச்சுட்டு இவனை வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தந்தருளனும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அப்படி கிளம்பி போயிட்டார். அழகா அவர் போயாச்சு. இந்த இடத்துல யாதவ பிரகாசன் இடத்துல இவர் திரும்பியும் வேத பாடம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்திலே அந்த ஊர் ஆளக்கூடிய ராஜனுடைய பெண் இளவரசிக்கு பிரம்மராசம் பிடிக்க யாதோ பிரகாசனால அந்த பிரம்மராசத்தை ஓட்ட முடியாமல் போக இந்த இளையாழ்வாருடைய திருவடி பட்டு அந்த பிரம்மராசத்துக்கு சத்கதி கிடைச்சது, இளவரசிக்கும் நல்ல கதி கிடைச்சது. இப்படி எல்லா விதத்திலையும் இளையாழ்வார் வைபவம் வசந்தென்று வர யாதவ பிரகாசன் சொல்லக்கூடிய தப்பான அர்த்தங்களை இவர் ஒத்துக்கொள்ளாமல் நேரடியான அர்த்தம் சொல்ல அவன் அவருக்கு பிடிக்காம நீ என்னிடத்த படிக்க வேண்டாம் அப்படின்னு இவரிடத்த சொல்லிட்டார். அவரும் அதை விட்டுட்டார். அழகா வரதலுக்கு கைங்கரியம் பண்ணிருந்திருக்கார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட சுவாமி ஆளவந்தார். பெரிய நம்பிகள் அப்படின்ற தன்னுடைய சிஷ்யரை ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் அனுப்புறார். நீ போய் அழகா இந்த ராமானுஜன் இளையாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சு கொண்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். உடனே பெரிய நம்பிகளும் ரங்கநாதபுரத்திலே உத்தரவு வாங்கிட்டு ஆச்சாரியனுடைய ஆக்ஞியை தலைமையில கொண்டு அழகா காஞ்சிபுரம் வந்தார். வந்தார், வரதன் அழகா தெரிவிச்சார். வரதன் கேடா என்னப்பா விஷயம், இவ்வளவு தூரம் ஸ்ரீரங்கத்தெல்லாம் விட்டுட்டு ஆளந்தாரெல்லாம் விட்டுட்டு காஞ்சிபுரம் வந்திருக்கியே அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், ஆச்சாரிய ஆக்ஞை அதனாலே வந்தேன், ஆச்சாரிய கைங்கரிய ரூபமாக வந்தேன். சாதாரணமா நம்ம எல்லாம் பல ஊர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆசைக்காக பண்ணிட்டு இருக்கோம், சிலதெல்லாம் சொந்தக்காரா கல்யாணம் கிரகப்பிரவேசம் இப்படிதான் பண்ணிருக்கோம். ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு ஒரு பிரயாணம் எல்லாம் ரொம்ப துர்லபம் கிடைக்கிறது. ஆச்சாரிய கைங்கரியமான பிரயாணம் கிடைக்கிறது பரமபாகியம். ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாட்டி பகவத் கைங்கரியம் எத்தனையோ பேர் பார்க்கலாம். மெட்ராஸ் இருக்கிறவெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆச்சரியமா மெட்ராஸ்லேருந்து திருமலை திருப்பதிக்கு போய் சர்வீஸ் பண்ண போவான், கைங்கரியம் பண்ண போவான். அழகாக ஒரு 10 நாள் 20 நாள் அப்படின்னா போவான். அவெல்லாம் அந்த கைங்கரியத்துக்காகவே ஒரு பிரயாணம் உண்டு. பெரிய இடங்கள்ல நான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பல இடங்கள்ல பல ஊர்கள்ல சந்திரிபுரத்துக்கு பார்க்கலாம். சந்திரிபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசி சமயத்துல நிறைய ஜனங்கள் வருவா, பக்தர்கள்லாம். அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றதுக்காகவே நிறைய பேர் சந்திரிபுரத்துக்கு இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி சமயத்துல போகிறது ஒரு வழக்கம் உண்டு, பாகவத கைங்கரியம் பண்றதுக்காக. அந்த மாதிரி ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்ற ஒன்னு வியாசமா வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா மற்றபடி விஷயத்தை வரதராசனிடத்துல ஒரு ஒண்ணும் சொல்லல. ஏன்னா வரதராசனிடத்திலிருந்து இளையாழ்வார அபகரிக்கணும்னு ஒரு வரல, ஸ்ரீரங்கத்தை ஒரு கூட்டுட்டு போனோம்னு வந்தார். திருக்கட்சி நம்பிக்கை இடத்துல விசாரிச்சார், யார் இளையாழ்வார் அப்படின்னா விசாரிச்சார். உடனே திருக்கட்சி நம்பிகளும் தூரத்திலிருந்து காட்டி கொடுத்தார், இவர்தான் இளையாழ்வார் அப்படின்னு சொல்ல இந்த இளையாழ்வார் இந்த சாலை கிணறு அங்கேருந்துதானே நித்தியம் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் கொண்டு வர வம்சத்துக்கே பாக்கியம் கொடுக்க. பெரிய திருமலை நம்பிகள் ஆச்சரியமா திருமலை மலையப்ப சுவாமிக்கு தீர்த்த கைங்கரியம். அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜ அவருடைய வருமான் தான் சுவாமி ராமானுஜ இளையாழ்வார் காஞ்சி வரதராசனுக்கு தீர்த்த கைங்கரியம். எல்லாருக்கும் கிடைச்சிருமா? நம்முடைய வம்சத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எங்க தாத்தா அப்படி படிச்சிருக்கா, பெரிய பணக்காரரா இருந்தா இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. ராதாவுக்கு கோவிந்த கைங்கரியம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தா நீங்க எல்லாம் பரமபாக்கியவான்கள், பரமபாக்கியவதி. வம்சத்தை பத்தி கேட்ட எழுதவே சொல்லணும், அந்த ஊர்ல பிறந்தோம், பெரிய நாட்டாமியா இருந்தா, நிறைய நலம் இருந்தது, அப்புறம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி வீணடிச்சார். இவ்வளவுதான் நமக்கு சரித்திர வம்சம். சரித்திரத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம வம்சத்தை பத்தி சொல்லணும்னா ஒண்ணு வாழ்ந்து கட்டிருப்பா, இல்லாட்டி கெட்டு போய் வாழ்ந்திருப்பா, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா பகவத் கைங்கரிய சம்பந்தமான ஒரு வம்ச பரிச்சயம் நமக்கு எல்லாம் கிடையாது. ஆனா இவாளுக்கெல்லாம் பரமபாக்கியம், இந்த மாதிரி ஒரு வம்ச பரிச்சயம் உண்டு. இந்த வம்ச பரிச்சயம் அந்த மாதிரி வம்சங்கள்ல கிடைக்கிறது பரம பாக்கியம் தானே, சும்மா கிடைச்சுடாது. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் வம்சத்தார் உண்டு. அவ வம்சத்தை பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே பெரியாழ்வார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் கைங்கரியம் உண்டு. ஆண்டாள் கைங்கரியம் நிச்சயமா கேரண்டியா உண்டு. இனிமேல் ஒரு 10 தலைமுறை கழிச்சு யாராவது பிறக்க போறாங்கன்னா கூட அந்த குழந்தைய கூட இன்னைக்கே கேரண்டியா அவளுக்கு உண்டு. நமக்கு அந்த கேரண்டி உண்டா சொல்லுங்க. அதனால பத்மநாபத்திரி போய் பிரார்த்திச்சுக்கோங்க, பிரபோ ஏதாவது ஒரு ஜென்மால உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய வம்சத்துல எனக்கு ஒரு ஜென்மாவை குடு அப்படின்னு. அந்த போதி வம்சம் இருக்காது பகவத் கைங்கரியம் பண்றதுதானே கிடைக்கிறது. தந்திரிகள்லாம் இருக்காது அனந்தபுரத்துல எல்லாருக்கும் கிடைச்சு விடுறதா சொல்லுங்க. அவா வம்சம் அவா பிள்ளை இப்படியே தானு கோவில் ஏற்றி வச்சுட்டு இருக்கா, அந்த மாதிரிதானே கைங்கரியம் கிடைக்கும். பிருத்திவிதாங்க சமஸ்தானமே இருக்கு. ராஜா இருக்கா, சித்திரத்தினர் மகாராஜா இருந்தா, உத்தராடத்தினர் மகாராஜா இருக்கா. நம்ம யாராவது ராஜாவா ஒரு 6 மாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு உற்சவத்தி எங்களை யாராவது ராஜாவா இருக்க வேணா 1 கோடி ரூபாய் தரேன், அந்த ராஜமரியாதை எனக்கு கிடைக்கும் யாராவது சொல்லி வாங்க முடியும் நினைக்கிறாளா? உற்சவம் பண்ணலாம், பொண்ணு சீவேலி பண்ணலாம், என்ன வேணாலும் பாசல் பண்ணலாம், ஆனாலும் அந்த ராஜ மரியாதை அந்த திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துக்கு மட்டுமே பட்டயம் கொடுத்து எழுதிட்டான். பத்மநாபன் இவாளுக்குதான் அப்படின்னு நிறைய பத்திரம் எழுதிட்டான். கோர்ட் என்ன வேணா சொல்லட்டும், லோகம் என்ன வேணா சொல்லட்டும், இவா வந்து என்ன வேணா ட்ரஸ்டி இருக்கட்டும், ட்ரஸ்டி இல்லாம போகட்டும், ஆனாலும் பத்மநாபன் தரக்கூடிய முதல் மரியாதை திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துக்கு மட்டும்தானே. இன்னைக்கு நவராத்திரி உற்சவம் எல்லாம் வந்ததுன்னா இன்னைக்கு பெரிய ராஜ பரம்பரை கிடையாது, ஆனா மைசூர் தசராசு அந்த ராஜ வம்சத்தால் மட்டும்தானே அந்த பீடத்தில் உட்கார முடியும். யாரா ஏறி உட்கார முடியுமா? எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா சொல்லணும்? நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கும் ஆழ்வார் தினங்கள் ஸ்ரீரங்கம் அந்த இடங்கள்லாம் போனா அந்த வம்சத்தாருக்குதான் மரியாதை. அந்த வம்சத்தாரை விட்டுட்டு அடுத்த வாருக்கு மரியாதை வரைய வர கோஷ்டி நடக்கிறது அப்படிங்குவா. வைஷ்ணவ சம்பிரதாய கோவில்களுக்கெல்லாம் போனா கோஷ்டிங்களா, மற்ற யாரையும் அந்த பக்கத்தை விடவே மாட்டோம். அந்த கோஷ்டியோட தீர்த்தக்காரன் அவளுக்கு தான் முதல் தீர்த்தம் கொடுப்பான். அவளுக்கு முதல் தீர்த்தம் கொடுத்துட்டுதான் மற்றவாளுக்கு எல்லாம் வெளியில வரும். அவளுக்கு தான் முதல் தீர்த்தம், முதல் சடாரி, முதல் பிரசாதம் எல்லாம் அந்த கைங்கரியம் பண்ணப்பட்டவாளுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி இளையாழ்வார் வரதராஜனுக்கு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய நம்பிகளை அழகா சொல்லி அனுப்பியாச்சு. சுவாமி ஆள வந்தார், சுவாமி ஆள வந்தாருக்கு உடம்பு முடியல, சீக்கிரம் அழிச்சுட்டு வாப்பான்னு அனுப்பிட்டார். இந்த சுவாமி ராமானுஜர் இந்த இளையாழ்வார் அழகா சாலை கிணற்றுல இருந்து ஜலம் எடுத்துட்டு இப்படி வரா கோவிலுக்கு. அவர் வர வழியில உட்கார்ந்து இருக்கார் இந்த பெரிய நம்பிகள் கூட ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்கார். அவர் கோஷ்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து ஆள வந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அவர் எழுதியிருக்கார். அவர் அழகா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஒரு பாதி அப்படி வாசிச்சுட்டு இருக்கார். வாசிச்சு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். தன் கூட உட்கார்ந்து இருக்கவாளுக்கு பிரம்மா சிவம் மற்ற எல்லா தேவர்களும் உன்னுடைய நாராயணா, உன்னுடைய கருணாசாகரத்தின் ஒரு துளி அப்படின்னு சொல்லும்படியான அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்ண தீர்த்தம் எடுத்துட்டு வந்த இளையாழ்வார் காதல் இருந்து அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஸ்லோகம் பவரம் மதுரம் எல்லாம் கேட்கணும், அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண கர்ணாமிரதம் கேட்கிற கஸ்தூரி தலை கமலா அடபடலை நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல பாகவதம் இங்கேயாவது கேட்பாரு. நல்லா இருக்கு, என்ன ஸ்லோகம், யார் எழுதினது அப்படின்னு கேட்பான். அப்புறம் பாகவதம் யார் கத்துக்கிறார், அப்புறம் எங்க நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ருச்சி வரணும். அதான் சவணம் அப்படின்னா பிரஹல்லாதன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். பிறந்த அஞ்சு வயசு குழந்தை, சரியா அஞ்சு வயசு குழந்தை மாத்தி மாத்தி தான் சொன்னான். கரெக்டா ஆறு படி சொன்ன ஒரு குழந்தை யாரா பிரஹல்லாதன். சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோஸ்மரணம் பாதசேமனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். சவணம் பண்ணதே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாகவத்தை ருச்சி வராது. சவணம் பண்ணதே அப்படின்னா ராமாயணத்து ஒரு ஈடுபாடு வராது. சவணம் பண்ணதே அப்படின்னா பஜனை பண்ணணும்னு தோணாது. ஏன் பஜனை நன்னா இருக்கு, ரெண்டு வாட்டி பஜனை கேட்கும் கௌரவ காகா ஏகாசி ஏகாசி வந்துடும் பாண்டவன் பஜனை நடக்கும். உட்காந்து கேட்கலாம், அதுக்கப்புறம் உட்காந்து பாடலாம், அதுக்கப்புறம் புக்ல எழுதிக்கலாம். அப்புறம் யார் எழுதினா பாட்டு அப்ப பஜனை கத்துக்கலாம். எப்ப எப்பயும் இங்கே வருதுன்னா காதுகள் நாள் ரொம்ப விசேஷமான ஒரு இந்திரியம் இந்த காது. அதனால காது ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். காது கேட்டுட்டே இருக்கணும், உசுறு போகிற வரைக்கும் காது கேட்கணும். மற்ற இந்திரியங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போனாலும் காது நன்னா இருந்துச்சு. வர படுத்துட்டு கூட உபன்யாசத்துக்கு சீடியிலையோ இல்லாட்டி எம்பி3 பிளேயர்லயோ போட்டுட்டு கேட்கலாம். கை கால் வழங்காம போனாலும் சரி, கண்ணையை தெரியலனாலும் சரி, வாயை பேச முடியலனாலும் சரி, காது நன்னா இருக்கிற வரைக்கும் சத்தங்கம் உண்டு. அதெல்லாம் இந்தியமே தெரிஞ்சும் காது இல்ல வச்சுக்கோங்களேன் என்னன்னு தெரியாது. அப்படியே இருக்கும் அவ்வளவுதான். அந்த காது அவ்வளவு விசேஷமான ஒரு இந்திரியம், பலமுடைய இந்திரியம். அந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டார். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமா இவ்வளவு நல்லா இருக்கா ஜோர் அப்படின்னு சொல்லி தியாகராஜ கீர்த்தனையெல்லாம் கேட்டதுனாலதானே பாடுறோம். சென்றரோ மகானுபாவது அப்படின்னு கேட்டதுனால ஆகா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும். எத்தனை கெத்தனை கேட்கிறோமோ அத்தனை கெத்தனை ருச்சி விருத்தியாகும். எந்த விஷயத்தை பத்தி கேட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல ருச்சி விருத்தியாக இருக்கணும். அந்த மாதிரி கேட்டுதார் ஆச்சாரியனுடைய ஸ்லோகம், நாராயண மகாத்மியத்தை சொல்லும்படியான ஒரு ஸ்லோகம். அதை கேட்டுதார், கேட்ட உடனே அழகா சொல்லி முடிச்சா, முடிச்ச உடனே அழகா கைவிட்டி வாய்ப்பு. எந்த மகாத்மா எழுதின ஸ்லோகம் இது, இதுவரைக்கும் நான் எங்கேயும் படிச்சதில்லை, எங்கேயும் கேட்டதில்லையே அப்படின்னா. உடனே பெரிய நம்பிகள் சொன்னார், இது என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தார் எழுதின ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு. அப்படியா அந்த மகாத்மாவை நான் தரிசிக்க முடியுமா அப்படின்னு? ஏன்னா நிறைய மகாத்மாக்கள் எழுதிட்டு போயிடுவா, அவா காலத்துக்கு அப்புறமா தான் லோக பிரசித்தி ஆகும். அன்னமாச்சாரிய கீர்த்தனைகள்லாம் இப்பவும் ஒரு 50.5 வருஷமா தானே ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பெருசா அன்னமையாவுடைய கீர்த்தனைகள்லாம் பிரம்மபொக்கட்டையை பாடல எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லும்போது. ரொம்ப துர்லபம், ரொம்ப ரொம்ப துர்லபம். பார்த்தா அஷ்டபதி ராதா கல்யாணமே சில நூறு வருஷங்களா தானே தட்சிண பாரதத்துக்கு தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒண்ணுமே தெரியாது. சில நூற்றாண்டுகளா மட்டும்தான் நமக்கு அந்த ராதா கல்யாணம் சம்பிரதாய விஷயங்கள் எல்லாமே பழக்கம். அதுக்கு முன்னாடிதான் கோவில் போகிறது, பூஜை, புனஸ்காரம், ஆச்சாரம், அனுஷ்டானம், இவ்வளவுதான் தட்சிண பாரதம். ராதா கல்யாணம் அஷ்டபதின்ற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்களோட நமக்கு தெரியாது. ரொம்ப பக்கத்துல சமீபத்துல தான் உடனே அவர் கேட்டுதான் தரிசனம் பண்ணலாமா அப்படின்னா பெரிய நண்பர்கள் சிரிச்சா கட்டாயம் தரிசனம் பண்ணலாமா, அந்த மகாத்மா ஸ்ரீரங்கத்துல இருக்கா அப்படின்னா. உடனே அவருக்கு பரம சந்தோஷமா எடுத்து நீ வரானா இப்பயே அழிச்சுட்டு போனே அப்படின்னு. ஏற்கனவே ஒரு ஆச்சாரம் இல்லாத ஒரு தவிப்பு, ஆச்சாரம் இல்லாத ஒரு தவிப்பு, தப்பான ஒருத்தர்கிட்ட மாற்றின்ற ஒரு கஷ்டம் ரெண்டுமே இருக்கு. யாதவ பிரகாசம்னு ஒரு தப்பான குருவிடத்தை மாற்றின்ற ஒரு துக்கம், உத்தமமான ஒரு ஆச்சாரியனை பற்றிய ஒரு தேடல், ரெண்டும் இருந்ததுனால உடனேயே வரையினார். நேரத்தில் கட்சி நம்பி இடத்திலே விஷயத்தை சொன்னார். பரவராஜ இடத்திலே உத்தரவு வாங்கின்றார், தாயார் இடத்திலே அனுமதி வாங்கின்றார். அழகா உடனேயே பெரிய நம்பிகளோட ஆனந்தமா ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டார். அப்பாடா இந்த ஸ்லோகம் எழுதிக்காரன் அந்த ஆச்சாரியன் எவ்வளவு விசேஷமா இருப்பார், நான் அந்த ஆச்சாரியனை பார்க்க போறேன், அந்த ஆச்சாரியன் திருவடிகளை விட போறேன், அவர் எனக்கு சிஷ்யரா ஏற்றுப்பார், நான் அவர் திருவடியே கதின்னு கிடப்பேன், அவர் எனக்கு சத்விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பார், சத்விஷயங்கள் அப்படியே தளர்ச்சி கிடப்பேன், அப்படியே ஆனந்தமா பரமதத்தை அடைஞ்சுவேன், இப்படி எல்லாம் எப்படி அத்தூரர் ஆச்சரியமா கிருஷ்ணனை பார்க்க போகும்போது எத்தனை விதமான சிந்தனையில போறார். மம ஆத்யம் மகம் பலம் நஷ்டம். அதே போல சுதாமா குச்சரே போறான, கிருஷ்ணனை பார்க்கணும், ஞாபகம் வச்சிருக்கானா இல்லையா தெரியல, ஞாபகம் இல்லைனா இதெல்லாம் சொல்லணும், ஞாபகம் வச்சிருப்பான். ஆனா இப்ப நிறைய வேலை இருக்கு இல்லையா, ஒரு வேலை மறந்துருக்கலாம், மறக்க மாட்டான், ஒரு வேலை மறந்து போயிருந்தாலும் இதெல்லாம் சொன்னா அப்படி யோசிச்சுட்டே போறாளனும். அது எப்போ நம்மளே ஊர் கிளம்பணும், அங்க போவோம், அவளை பார்ப்போம், நமக்கே இவ்வளவு யோசனை இருக்குன்னா லௌகீகமான விஷயங்களை நமக்கு அப்படி சிந்தனை கொடிகட்டி பறக்கும், டக்கு 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 டக்குன்னு ஓடும். மகாத்மாக்களுக்கு பக்தி விஷயத்துல, பாகவத விஷயத்துல, பகவத் விஷயத்துல அந்த ருச்சி கடகடகடகடன் அந்த ஆச்சாரியன் திருவிடுகள்ல விழுவேன். இப்படி எல்லாம் அவர் அப்படியே ஆனந்தத்துல தியானம் பண்ணிட்டே போறா. அப்படி நடந்து 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 ஆச்சரியமா அந்த பெரிய நம்பிகளும் விளையாடுவாருமாக ஸ்ரீரங்கத்துக்கு போறா. பண்டினம் உரளும் சோலை, மைவினம் ஆளும் சோலை, கொந்தண்ணி தனதும் சோலை, சிறினம் கூவும் சோலை, சந்தடிக்கிற அப்படி அறிவிக்கிறார். என் ரங்கநாதனுடைய சோலை போல உண்டோ அப்படிங்கிற வண்டின முரளும் சோலை, வண்டின நல்லா ரங்காரங்காரங்காரங்காரங்கா அப்படின்னா வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள் அவ்வளவு அழகா விளையாடும் இருக்கா, குயிலினம் கூவும் சோலை. அதனால இந்த குயில்கள்லாம் அங்க கூவிட்டே இருக்கும். ஸ்ரீரங்கத்தை 365 நாளும் இந்த பசுபக்ஷிகள்லாம் குதூகலமா இருக்கும். குயிலினம் கூவும் சோலை, கொண்டலி தனவும் சோலை, மேகங்கள்லாம் வந்து இழைப்பாடுகள் பண்றதாம். மேகங்களுக்கு எல்லாம் இழைப்பாடுகள் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம். ஆச்சரியமான காவேரிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு தீவு தானே ஸ்ரீரங்கம். அழகா அந்த தீவுடைய ராகன் ராசாதிராகன் ரங்கராகன் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய அஸ்திவாரம் ஸ்ரீரங்கம். பெரிய பெருமாள், ராமனே தொழுத பெருமாள், ராமனே கொண்டாடின பெருமாள், ராமனே பரிசா கொடுத்த பெருமாள். நிஜமாவே தட்சிண பாரதத்துல ராமனுக்கு கடன்பட்டிருந்தா ரங்கநாதன் கொடுத்தான் பாருங்க. ரங்கநாதன் கொடுக்கலே அப்படின்னா வைஷ்ணவ சித்தாந்தம்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்காது, சத்தியமா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கா. அத்தனை விசேஷம் அந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அழகா ஓடி வர காவேரி சும்மா சல 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 சலன்னு ஓடி இருக்கான். காவேரி பாசம் நடந்தாய் வாழ் காவேரி. நிஜமாவே அவளுடைய அகலமும் அந்த ஜலமும், அப்பா தன் ஜலத்துல இறங்கிட்டோம்னா கரை ஏற மனசே வர அப்படி ஒரு காவேரி. இப்பதான் ஆனந்தமா அனுபவிச்சோம் நாங்கெல்லாம். சும்மா சலசலசலோ ஓடி இருப்பா, திரை கையால் அடிவரோட பள்ளிகளிலும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் அப்படின்றார் குலசேகர ஆழ்வா. அழகா அந்த காவேரி ஆத்தங்கரைய பார்த்துட எழுதாம்பா காவேரி அப்படின்னு அதற்கு வந்ததில்லை இளையாழ்வா. அப்படி பார்க்க அப்பா அவ்வளோ காவேரி. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பக்கத்துலாம் பாலாறு தான், பாலாறு அத்தனை ஒண்ணும் அகலம் கிடையாது, பிரிச்சு கிடையாது, காவேரி அகண்ட காவேரி ஆச்சு. இன்னைக்கு ஆடி பெருக்கு கொண்டாடும் காவேரிக்காக தான், எந்த நதிக்கும் எந்த மகாத்மியும் கிடையாது. அழகா அந்த ஆடி பெருக்கு அப்படி வராளம் காவேரி விஜாமன் அடிச்சுட்டு வராமல் அசந்து போனா பார்த்தா அந்த காவேரி ஆற்றங்கிற நிறைய வைஷ்ணவோத்தமர்களா இருக்கும், கச்சு 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 நிறைய பேர். உடனே இளையாழ்வார் கேட்க என்ன நிறைய வைஷ்ணவர்கள் காவேரி ஆட்டங்கள் இந்த சமயத்தில் இருக்காளே அப்படின்னா உடனே பெரியவர்கள் பார்த்தாமா எல்லாரும் ஆளவந்தார் கோஷ்டியா இருக்காளே அப்படின்னு உடனே கடகடம் சரி ரொம்ப வந்திருக்கா விசேஷம், ஒருவேளை ஆளவந்தார் வந்திருக்கார் போலருக்கு காவேரி தீர்த்தமாட அப்படின்னு சொல்லி வேகமா வந்து பார்த்தா ஆளவந்தார் பரமபதிச்சுட்டார். விஷயம் எந்த ஆளவந்தார பார்க்கணும்னு இந்த கண்ணுகுட்டி அம்மாவை பார்க்கறது ஒரு நாலு கால் பாச்சல ஓடி வரும் வாழை தூக்கிட்டு அந்த மாதிரி ஆசை ஆசையா ஆசை ஆசையா ஓடி வந்தா அது ஆச்சாரியம் பரமபதிச்சாச்சு. அந்திம சம்ஸ்காரம் நடக்கிறது காவேரி ஆற்றங்கரையை பள்ளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இடி விழுந்தா போல இருந்தது பெரிய நம்பிகள். ஏன்னா ரொம்ப பிரியமான ஒரு சிஷ்யர் ஆச்சாரியனுடைய அந்திம காலத்துல பல விஷயங்கள் அவள்லாம் சொல்லுவாள், எப்பொழுதுமே அது வரைக்கும் எல்லாம் சொல்லுவா. அது கடைசி காலத்துல அற்புதமான பல விஷயங்கள்லாம் சொல்லுவா. எல்லா மகாத்மாக்களுக்குமே அது உண்டு. சுவாமி ஆளவந்தார், நாதமுனிகள், சந்த் துக்காராம், சந்த் நாமதேவர், பத்ராச்சல ராமதாசர், தியாகராசர், மீரா மாதா, அந்த கடைசி சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகாத்மாக்களுடைய அந்த கடைசி நிமிடங்கள் ஆச்சரியமா. பீஷ்ம பிதாமகர் அவருடைய கடைசி காலமா ரொம்ப அழகு. நம்பு படுக்கல படுத்துண்டு அப்படியே கடந்தா இருப்பாங்க. அப்பதான் தர்மத்தெல்லாம் சொன்னார், அப்பதான் சகசிரநாமத்தை சொன்னார், சொன்னார் முடித்தார், கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணா கிளம்பி போயிருக்காங்க. அது வரைக்கும் பெருசா இல்லை. அது வரைக்கும் பீஷ்மருடைய வாழ்க்கை தியாகம், வைராக்கியம், வீரம், அப்பா அப்படியே போயிட்டு அஸ்தினாபன் தான் போயிட்டு. ஆனா கடைசியில் அன்பு படுக்கல விழுந்த பிறகு கண்ணனுடைய ஸ்மரணம் ஒண்ணுதான், தர்மங்களை பத்தி பேசுறார், சகசிரநாமத்தை சொல்றார், கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சார், அப்படியே அடங்கிட்டார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான அதி விசேஷமான சமயங்கள். ஆச்சு சாதாரண மனுஷனுடைய கடைசி நிமிடங்கள் பயங்கரமா இருக்கும். அவ பக்கத்துல இருக்கிறதே நமக்கு என்னமோ பண்ணும், அவ பண்ற அழுகையும் என காப்பாத்தும் சொல்றதும் புலம்படுறதும் நமக்கு விருப்பது. மகாத்மாக்களுடைய அந்திம காலம் அப்படின்றது அது தெய்வீகமா இருக்கவால ரொம்ப சந்தோஷமா கிளம்புவார் சரீரத்தில். நிஜம்னா மரணத்தை சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னா மகாத்மாக்களோட மட்டும்தான் பார்க்கணும். அவன் முகம் மட்டும்தான் பகு பிரசன்னமா இருக்கும். மற்ற மனுஷனுடைய முகமெல்லாம் விழுதி கிடக்கும் அந்த மரண பயத்தில். அசாமியனுடைய சரித்திரத்திலே வரது இல்லையா, தனதுந்தர்களை மூணு பேரை பார்த்த உடனே நெடுங்கறான், கதறான், அழறான், கடைசியில நாராயணா சத்தரான்னு காண கிடைக்கும். அதே மகாத்மாக்கள் அப்படியே சரித்திர விடுவார். தேவகூர்த்தி அந்திம காலத்து அப்படியே தன்னை மறந்து கிடக்கிற சரீரம் தானா கீழே விழுந்து ஆத்மா கலம்புறது அப்படின்னு காண கிடைக்கும். விருத்ராசன், விருத்ராசன் சரீரத்துல வஜ்ராயத்தை கொண்டு அடிச்ச பிறகு கீழே விழுந்தவன் ஆத்ம ஜோதி அப்படி கலந்து அப்படி ஜோர வைகுண்ட லோகம் போகிறது. பிரசன்னமா போறார் விக்ர பாகவதர். விருத்ராசன் சொல்ல மாட்டேன், விக்ரம் உங்களுக்கு புரியா விருத்ராசன். பிரசன்னமா போறார். அந்த மாதிரி இந்த ஆளவந்தார் கிளம்பி போயாச்சு பெரிய நம்பிகளுக்கு. இடி விழுந்தா போலே ஆச்சாரனுடைய அந்த கடந்த சொல்லலையே, ஒரு கோடிக்கு காட்டிருந்தாரா வேகமாதா, ஒரு அஞ்சால காட்டிருக்கப்படாதா, அவரே தான் ஆஜ்யா கைங்கரியம் கொடுத்து அனுப்பியிருக்கார், போ இளையாழ்வாரை கூட்டுண்டு வா அப்படின்னு இருக்கார். அவரே சொன்னார், அவரே இங்க வரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார். கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்க முடியாத ஆளவந்தாரால கொஞ்ச நேரம் இருக்க முடியாத பீஷ்மர்க்கெல்லாம் இச்சாமிருத்தி மாதிரி இவாளுக்கு இச்சாமிருத்தி தான், நினைச்சா இருப்பா நினைச்சா போவாள். 32 வயசுல சங்கர் போகணும்னு யாராவது வர வாங்கினாள, யாராவது கேட்டாளா, யாராவது சாபம் கொடுத்தாளா, அவரா தீர்மானம் பண்ண 32 வயசு அந்த காரியம் முடிஞ்சுடுத்து கிளம்பின ஆதிசங்கர பகவத் பாதர். விவேகானந்தர் போகணும்னு யாராவது சாபம் கொடுப்பாளா, விவேகானந்தர் போகணும்னு யாராவது பிரார்த்திப்பாளா, அவரே காரியம் முடிஞ்சு இதுக்கு மேல அவசியம் இல்லை, நான் இப்ப சொன்ன வார்த்தைகளை பாரதமி வசத்தும் அவர் கிளம்பி போனாரா இல்லையா, அது மகாத்மாக்கள் தீர்மானம் பண்ற அவ்வளவுதான். ஆளவந்தார் அமைச்சா இருந்திருக்க முடியும் என்னமோ தெரியல. ரங்கநாதன் விளையாடிட்டான். ரங்கநாதன் அப்ப போய் மன தப்பு விளையாடுற நிறைய விளையாடுவார். ரங்கநாதனுக்கு ஒரு விளையாட்டு, தப்பான விளையாடு நிறைய விளையாடுவார் ரங்கநாதன். பின்னாடி பராபரப்பட்ட ஒரு மகாத்மா கைஷிக புராணம் சொல்றத கேட்டு ரொம்ப குஷியாய் உனக்கு இப்பொழுதே மோட்சம் தந்தேன்னு அடியனுக்கு வேண்டுவது நீதேன்னு அவர் கலந்து போயிட்டார். 28 வயசு, 28 வயசு பராசப்பட்ட மாதிரி ராஜா கிடைக்கிறது பகு துர்லபம். ஆனா ஐயோ என் வாய் போனி போயிட்டு அப்படிங்கிறார், என் வாய் தப்பா பேசிட்டுதான் கோச்சுக்கிறார் ரங்கநாதன். இப்பொழுதே தந்தோங்குட்டார். அந்த மாதிரி என்ன தெரியுமோ ஆளவந்தார் கடந்த பதிச்சுட்டார். பெரிய நம்பிகளை ஒரு வழியா சமாதானப்படுத்தினார் இளையாழ்வார். சுவாமி நமக்கு தெரியாதா சரீரம் அனித்யம் ஆத்மா நித்தியம் அப்படின்னா சொன்னார். சொன்னாங்க பெரிய நம்பிக்கை சமாதானமானார் இவருக்காக. உடனே இவரோட ஆரம்பிச்சார் இளையாழ்வார், இவரை பார்க்க முடியாத அளவுக்கு நான் பாதி ஆகிறேனே, இவ்வளவு தூரம் என் பிராரம்பம் வலிக்க அதிதி வலிக்க அப்ப அவர் புரிஞ்சிருக்கான். நம்ம என்னதான் என்னதான் நினைச்சாலும் கடைசியில ஏதோ ஒன்று தடுத்து விடுறது ஏதோ ஒன்று நம்முடைய ஆசையெல்லாம் நிராசையா மாத்திடுறது, ஏதோ ஒன்று நம்ம ஆசைப்பட்டதுக்கு சம்பந்தம் இல்லாம எதையோ கொடுக்கறது. வாழ்க்கை எத்தனை காலம் வரைக்கும் எத்தனையோ ஆசைப்பட்டோம், எத்தனையோ பிரார்த்தனை பண்ணோம், எத்தனையோ பிரயத்தனம் பண்ணோம், எத்தனையோ பூஜை பண்ணோம், எத்தனையோ கோவில்களுக்கு போனோம், ஆனா எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றுதான் நடந்துருக்கு. தாத்தால நினைச்சது வேற, ராத்திரி படுக்கும் போது அன்னைக்கு பொழுது பார்த்தா தாத்தால நம்ம நினைச்சதுக்கும் ராத்திரி நம்ம படுக்கிறதுக்கு சம்பந்தமே ஒண்ணு தீர்மானமா சொல்ல முடியறது இல்லை. துர்லபம் மனுஷம் சென்னை கதைகள் உடனே இருந்தால் சமாதானப்படுத்தினான். பெரிய நம்பிக்கை தாப்பா அவருடைய மிருக சரீரத்தையே பார்க்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சதே தாப்பா. ஒருவேளை அங்கிம சம்ஸ்காரம் முடிஞ்சுன்னா அவனுக்கு அந்த பாக்கியமும் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்ல ரைஷன் போய் நிக்க வைக்கிறா. ஆஜானு பாபுவான சரீரம் சுவாமி ஆளவந்தா ஜம்மன் அப்படி படுத்திருக்கா. பல 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 சொல்லிக்கிறவன் திரும்பி இன்னைக்கு அதாவது சமயத்துல மரணம் அடைஞ்சவனோட சரீரத்தை பார்த்தோம்னா பயமா இருக்கும். இந்த லோகத்துல எந்த ஒரு மரண மனுஷ சரீரம்னா நமக்கு தெரியாமலேயே ஒரு பயம் வந்து அது மேல ஒரு இருக்கிற அந்த பிரியம் வித்து போகுது மிருத சரீரம் அப்படின்னு. ஆனா இவரோட சரீரத்தை பார்த்தா அந்த மிருத சரீரம் மாதிரியே பிரசன்னமா இருக்கா, தூங்குறா போலயே இருக்காரு, அந்த மாதிரி தூங்குற மாதிரி பகு பிரசன்னமா இருக்காரு. தூங்குறா சொல்லப்படுற மகாத்மா இவர ஜானத்தை இருக்கிறா போல இருக்கு. பகு பிரசன்னமான ஒரு திருமுக மண்டலம் பல 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 பலன் சொல்லிக்கிற விளையாடுவார் தாத்தா. சரி இவர சரீரத்தையாவது பார்க்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி பாதாதி கேசம் கேசாதி பாதம் இந்த ஆளவந்தாருடைய சரீரத்தை அப்படியே மனத்துல வாங்கி வச்சிருந்தார். மறக்க மாட்டார், ஏன்னா பார்த்து பேசியிருந்தா கூட சமயத்துல மறந்துடும். இந்த மாதிரி சமயங்களை மறக்க மாட்டோம். இப்படியே பார்த்துட்டே அவர் பாதாதி கேசம் கேசாதி பாதம் பாதாதி கேசம் கேசாதி பாதம் இப்படின்னா அப்படியே பார்த்துட்டே வந்தார். அழகா பார்த்துட்டு வந்தார். சக்கர பாசால் ஆளவந்தாருடைய ஒரு கையில மூணு விரல் அப்படி மடங்கி இருந்து யாருமே அதை கவனிக்கிறது ஆளவந்தார் கூடவே இருக்கக்கூடிய எந்த சிஷ்யாலும் அதை கவனிக்கணும். அவளுக்கெல்லாம் அது தாங்க முடியாத ஒரு கோயில் ஏன்னா ஆச்சாரம் இழக்கிறது சாதாரண விஷயமா. லோகத்தை எதை இழந்தாலும் பரவாயில்ல இவ்வளவுதான், ஆனா ஆச்சாரியம் இழக்கிறதுன்றதுலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு துக்கம் அது, ஈடு செய்ய முடியாத இழப்பு அவ்வளவுதான். அது எத்தனை பேர் இருந்தா இந்த லோகத்துல யார் வேணா இருக்கட்டுமே, யார் வேணா போகட்டுமே, சத்குருநாதனுக்கு சமானம் உண்டோ. அபார மகிமா குரு மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா அந்த ஒரு காருண்யம் எல்லாரும் அதுல துக்கத்துல இருக்கா. நிறைய பேர் காவேரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும் முடிவு பண்ணியிருந்தோம். ரங்கநாதன் தான் இனிமேல ஆன ஆளவந்தார் போனவருக்கு ஒருத்தரும் தற்கொலை பண்ணிக்கப்படாதுன்னு கட்டளை போட்டாரோ ஆளவந்தார் வம்சத்தான் இன்னைக்கும் இருக்கா, இல்லைன்னா ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார். எல்லாரும் பார்க்கல இடையாளர் பாதுகா இவருடைய மூணு வரவு மடங்கி இருக்கிற உடனே அங்க இருக்கிற பிரியவாட கேட்டா அவருடைய ஏதாவது சொன்னாரா இல்லாட்டி எப்பொழுதுமே இந்த மூணு வரல் எப்பொழுதும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. அப்பதான் எல்லாரும் கவனிக்க எப்பொழுதும் இப்படி கிடையாது நாங்க யாருமே இதை கவனிக்கலே அப்படின்னு. உடனே எல்லாரும் ஆசிரியா பார்த்து எவ்வளவோ இந்த பையன் கவனிச்சிருக்கான், சின்னவர் தான் இளையாளர் அப்ப ஒரு கிலோமீட்டர் 30 வயசு அவரை ரொம்ப சின்னவர் பெரிய வயசுலாம் கிடையாது. இவர் வேறு யாரும் கவனிக்கல அப்படின்னு உடனே அவர் கேட்டார். சரி உபன்யாச சமயம் காலக்ஷேபம் பண்ற சமயத்துல பக்தாரத்தை பேசிட்டு இருக்கிற சமயத்திலாம் ஏதானும் குறைகள் சொன்னது உண்டோ அப்படின்னு. உடனே அவர் சொன்ன குறைகள்னு கிடையாது, ஆனா அப்பப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு என்னன்னு கேட்டார் இளையாள். உடனே அவர் சொன்னா வியாச பராசர விடத்துல உபகார ஸ்மிருதி வேதவியாசரெல்லாம் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கு நினைச்சு பாருங்க. பராசரெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அந்த மகாத்மாக்கள் தான் நமக்கு பெரிய நிறைய நல்ல விஷயம். வேதவியாசர் இல்லைன்னா யாருமே நீங்க வேதத்தை பத்தி பேசிக்க மாட்டோம். ஏதோ போனா போதும் நாளா பிரிச்சாலும் அதுல ஒரு தாக்கியில ஏதோ நாள் நிசுப்தமா தெரிஞ்சு காலத்தை ஓடிட்டு இருக்கா பிராமணன். பிரிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க வேத பாடசாலையே நடக்காது. இது ஒரு ரிக்வேத பாடசாலை யஜுர்வேத பாடசாலை நடக்கிறது தான் பெரிய டான்ஸ். யாருக்கு சொன்னா வேதவியாசர் அவ்வளவு விஷயமாவே பராசர பெரிய விஷயங்கள். அதனால அவர்களுக்கு உபகார ஸ்மிருதி அவர் எவ்வளவு பண்ணிருக்காள் எவ்வளவு பண்ணிருக்காள் எவ்வளவு பண்ணிருக்காள் கிளம்பிட்டு இருப்பார். வியாச பராசரத்தில உபகார ஸ்மிருதி நம்மாழ்வாரத்துல பிரேம அதிசயம் நம்மாழ்வாருடைய பாசனங்கள்லாம் படிச்சுட்டு ஆளவந்தார் எப்படி எழுதியிருக்கார், பகவான் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு நிறைய சொல்லுவார். அதன் பிறகு விசிஷ்டாத்வைத பரமா வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு சொல்லுவார். மூணு விஷயங்கள்ல அவர் திரும்ப 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 சொல்லி நாங்க கேட்டிருக்கோம், மற்றதெல்லாம் பெருசா சொல்லி கேட்டது இல்லையா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுங்க. ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்கள்லாம் இருக்கா, திருக்கோஷ்டிய நம்பி, திருவரங்க பெருமாளையர், திருமாலை ஆண்டான், திருமலை நம்பிகள் எல்லாரும் இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. யாரும் ஒன்னும் நிறைய சிஷ்யர்கள் உண்டு, இவர்கள் முக்கியமா பிராதான்யமான சிஷ்யர். யாரும் ஒன்னும் சொல்லல, ஆனா இளையாழ்வார் உடனே சொன்னார், ஆச்சரியமா இந்த சரீரத்துக்கு பலம் இருந்ததுன்னா, இந்த ஆச்சார அனுகிரகமும் கூடித்துனா, பகவான சங்கல்பம் பண்ணான்னா, இந்த ஆச்சாரியனுடைய இந்த மூன்று குறைகளையும் நான் தீர்க்க கடவேன்னு கூப்பிட்டார், கை கூப்பி சொன்னார். சரீரத்துக்கு அந்த பலம் இருந்ததுன்னா உசுரோட இருக்கிறேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு உசுறு போயிடுச்சுன்னா, எல்லாரும் நான் பண்றேன், நான் பண்ணி காடுறேன் அப்படின்னு எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது. பண்ண அது சொல்ற ரொம்ப சுலபம், பண்ணி காடுறோம் இல்லையா. சரீரத்துக்கும் பலம் இருந்து ஆச்சார அனுகிரகமும் கூடி பகவான் சுரம் பண்ணான்னா, இந்த காரியத்தை இந்த பெரியவருடைய இந்த ஆச்சாரியனுடைய மூன்று இழவுகளையும் அடியேன் தீர்க்க கடவேன்னு சொல்லி முடிச்சான். முடிச்ச உடனேயே அந்த மரங்க இந்த மூணு வரம் அப்படி நிமிர்ந்துடுச்சு. மிருத சரீரத்தோட வரம் நிமிருமா அப்படின்னா, அவன் சரீரத்துக்கெல்லாம் லோகாயகமா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறதுக்காக அவன் கிளம்புறோம். அவளுக்கு என்னைக்குமே அந்த சாமித்தியம் உண்டு, இன்னைக்கு அந்த சாமித்தியம் உண்டு, அந்த துளி கூட வாசம் இல்லை. இன்னைக்கு மந்திராலயம் எல்லாம் போறோம், சுவாமி ராகவேந்திரர் இந்த ஜீவ சமாதி, ஆனாலும் இன்னைக்கு அந்த ராகவேந்திர சமாதிக்குள்ளே அவருடைய சாமித்தியம் வந்துருக்கு. இன்னைக்கு மந்திராலயத்துல பிரதட்சம் பண்ணணும்னா ஏதோ ஒரு சமாதி பிரதட்சம் பண்றோம்னு சொல்ல, ராகவேந்திரர் உட்கார்ந்து அவர் சுத்தி இருக்க மாதிரி தான் சொன்னோம். இன்னைக்கும் காஞ்சிபுரம் போகலாம், காஞ்சி மடத்துக்கு போனோம் அப்படின்னா பரமாச்சாரியுடைய பிருந்தாவனம் உண்டு, அந்த இடத்துல போனோம் அப்படின்னா நம்ம பேரெல்லாம் சொன்னோம்னா அவ சொல்லுவா, அவ வந்திருக்கா நம்மளை பாக்குறதுக்கு, பரமாச்சாரியர் நேரம் இருக்கா மாதிரியே பேசுவா. புதுசா யாராவது போனா அவளுக்கு நேரம் அது பைக்கியமா இருக்கேன் தோணும். அப்படியே பரமாச்சாரத்தை எப்படி பேசுவாங்க, அவர் பூஜை பண்ணப்படாது அசந்து போயிருக்கேன் நான். பரமாச்சாரத்தை எப்படி அதே மாதிரி பெரியவாளை பார்க்க அவ ரெண்டு பேரும் வந்திருக்கா, நான் போயிட்டு விட்டுதான் சொன்னாவா, தம்பதி சமயத்தான் வந்திருக்கா, கர்ப்பவதியா இருக்காளா, அவங்க ஆசீர்வாதம் வேணுமா, ஒரு பெரியவாள் இருந்தாலும் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவோம். சாமித்யம் அதே மாதிரி ஆளுமை, ஞானேஸ்வருடைய ஜீவ சமாதி, அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் அங்க போயிட்டு ஞானேஸ்வரன் நேர பேசுற மாதிரியே பேசுவோம். அங்க ஞானேஸ்வர மூர்த்தி என்ன வச்சிருப்பா அவ்வளவுதான், ஆனா அவ பேசுறத பார்த்தா ஞானேஸ்வரர் பிரத்யக்ஷம் ஒத்த நாமாவன் கேள்வி இருக்க மாதிரியே பேசுவார். மற்றவாளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த சாமித்யம் அது மாறாது. அந்த மாதிரி இந்த ஆளவந்தாருடைய மடங்கின மூணு வரலாம் அப்படி நிமிர்ந்ததான். உடனே எல்லாரும் அதிசயிச்சு போனா, பிரமிச்சு போனா, பெரிய நண்பர்களுக்கு சமாதானம், கடைசியில் அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் நடந்தது, காவேரியிலே ஸ்நானம் எல்லாம் பண்ணார்கள். உடனே பெரிய நம்பிகள் சொன்னார், வா குழந்தை இவ்வளவு தூரம் வந்துட்டார், ரங்கநாதனை பார்க்க போலான்னு இளையாளர் கோபம் வந்துருச்சு, என்னையும் அவரையும் சேர்க்க விடாம பண்ணிட்டாரு. ஒண்ணு என்ன சீக்கிரம் ஆயிடுச்சு இருக்கலாம், இல்லாட்டி அவரை கொஞ்சம் லேட்டா அனுப்பிச்சிருக்கலாம், ரெண்டு இல்லாம அவரையும் சீக்கிரம் அனுப்பி என்னையும் லேட்டா வர வச்சு நம்பருமா, ஏன் இப்படி பண்ணா, ரங்கநாதனுக்கு அழகில்லை, அதனால நான் என் மரதனை பார்க்க போறேன் கிளம்பிட்டு ஊருக்குள்ள வரவே இல்லை, காவேரியில ஸ்நானம் பண்ணார் அப்படியே கிளம்பிட்டார். அவர் அதுக்கு மேல யாரும் கம்பல் பண்ண முடியல, ஏன்னா அவர் துக்கம் நினைச்சு அடைக்கிறது. ரங்கநாதன் இப்படி பண்ணிட்டாரு, அந்த ஆச்சாரியனை பார்க்க விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு துக்கம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும் சொல்லுங்க, நேதியே சொல்லிட்டு இருந்தேன், தசரதன் தான் தீர்மானம் பண்ணா பட்டாபிஷேகம் ராமச்சந்திர மூர்த்திக்கு, நாள் குறிச்சது வசிஷ்டர், வசிஷ்டர் குறிச்ச நாள் தப்பா போகுமா, வசிஷ்டர் குறிச்ச நாள் வீணா போகுமா, யோசனை பண்ணி பாருங்க, வீணா போயிடுது, பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. நாட்டு அபிஷேகம் இல்ல காட்டுல அபிஷேகம் ஆயிடுச்சு, அவ்வளவு இடம் மாறி போயிடுது. காட்டுல அபிஷேகம் பண்ணிட்டு வனாபிஷேகம் நடந்தது பெருமாளுக்கு, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கல, மனாபிஷேகம் நடந்துடுது, பாதுகாபட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, காரணமே இல்லாம போயிடுது இல்லையா. அதனால நம்ம தீர்மானம் பண்ணதெல்லாம் நடக்கணும்னு கிடையாது, நடந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நடக்கலையா பகவத் சங்கல்பம்னு ஏற்றுக்கோங்க. இது நடக்கலையே தலையில கை வச்சுட்டு உட்கார முடியாது, பகவத் சங்கல்பம் அவ்வளவுதான். ஏன் எதுக்கு நம்ம காரணம் கேட்க முடியுமா, கேட்டு பகவான் சொன்னா நமக்கு புரியுமா, நமக்கு கேட்க முடியும், வித விதமா கேள்வி கேட்கும், ஆனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. பகவத் சங்கல்பம் பகவானுடைய லீலைகள் ஆச்சரியமானது, காரணமே சொல்ல முடியாது. அதனால இறையாழ்வார் பார்த்தா ரொம்ப நொந்து போயிட்டார், ரங்கநாதன் கூட்டி வைக்கலையே அப்படின்னு கோபம், நேர திரும்பவும் காஞ்சிபுரம் வந்துவிட்டார். வந்தவர் நேரத்திற்கு சின்னவர்களை பார்த்தார். ஓர் அழுதார். என்ன விஷயம் அப்படின்னா, திருக்கட்சி நம்பிகள் விஷயம் சொன்னார். ஏன்னா அவரும் ஆளவந்தார் சம்பந்தப்பட்டவர், திருக்கட்சி நம்பிகள். உடனேயே அவரும் அழகா ஆளவந்தாருக்கு காஞ்சிபுரத்தில் என்னெல்லாம் வந்து அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி பெரிய உற்சவம் எல்லாம் பண்ணி மகாத்மாக்கள் சங்கதி அடைஞ்சுட்டா அப்படின்னா அது சமாராதனையா கொண்டாடுவார்கள். அது எப்பொழுதுமே வழக்கம் உண்டு. நிறைய இடங்கள்ல சமாராதனை பண்றது உண்டு. அந்த மாதிரி சமாராதனை எல்லாம் பண்றார் இளையாழ்வார். அப்படி திருக்கட்சி நம்பிகளிடத்துல அப்படி இருந்துட்டு இருக்கார். நித்தியம் தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆளவந்தாரியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். நேரடியா பேசல, அவர் கண் கொண்டு இவர் தனியா பார்த்தார். ஆளவந்தார் ராமானுஜருக்கு தெரியாம இவரை பார்த்துட்டார், இவர் அவருக்கு தெரியாம இவரை பார்த்தார். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் நேரடியா பார்த்து பேசுற ஒரு பாக்கியம் லபிக்கல். ஆனா ஹிருதயம் முழுக்க அந்த ஆளவந்தாருடைய ரூபம் வியாபிச்சு கிடக்கும். இப்ப யாதோ பிரகாசம் இடத்துல போகிறது கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கா நித்தியம் வரதராஜ கைங்கரியம். இப்படிக்காக பார்த்தார். இப்போதைக்கு திருக்கட்சி நம்பிகள் தான் விசேஷமான பாகவதோஸ்தமர் வைஷ்யர். அவர் பிராமணர் கிடையாது, ஜாதி முக்கியமே கிடையாது. பக்தியில எத்தனையோ பிராமணா இருக்கா, ஆனா என்ன பெருசா பிராமண தன்மை இருக்கு. எத்தனையோ பேர் அப்ராமணா இருக்கா, அவால போல ஆச்சரியமா பிரபுவை கொண்டாடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கா சொல்லுங்க. பத்மநாபர் கோயில் எத்தனை பிராமணா, எத்தனை அப்ராமணா வர, நீங்க பாப்பல என்ன விட உங்களுக்கு என்ன தெரியும். எத்தனை பிராமணா சத்தையோட வரா, எத்தனை அப்ராமணா ஆச்சரியமா வரா பாருங்க. ஆழ்வார்த்தம் எல்லாம் போய் பார்க்கணும், திருச்செந்தூர் போய் பார்க்கணும், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் எல்லாம் போய் பார்க்கணும். 1% பிராமணர்கள் வந்து ஆச்சரியம். இந்த சூரசம்ஹாரம் 99% அப்ராமண ஜனங்கள் தான். அது கூட்டம் கூட்டமா வந்து நிற்பா. ஆழ்வார்த்தங்கள்ல பார்க்கணும் ஒன்பது சேவை ஆச்சரியமா பார்க்கல. 2% பிராமணா, அது அந்த ஊர்க்காரவளா இருக்கும். அவ்வளவுதான் இஞ்சி மிஞ்சி போனான். அதெல்லாம் பாசா வெளியூர்ல இருக்கக்கூடிய அப்ராமணர்கள் தான். நிறைய இடங்கள், நிறைய இடங்கள் அடியன் பார்த்து சந்தனீபுரம் ஆஷாட சுக்ல ஏகாதிபே கணக்கு கணக்கு பண்ண பிராமணால நிக்க வச்சு கணக்கு பண்ணிடுவா எத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னு. அப்ராமணால கணக்கு பண்ணவே முடியாது. பகவானுக்கு பக்தி ஒன்னுதான் பிராதான்யம். பாகவத்தை எத்தனை பிராமணா விசேஷமானவா சொல்லுங்க. பாகவத்தை எத்தனை பிராமணா நீங்க காட்டிட முடியும், எத்தனை பிராமணால காட்ட முடியாது. ஒரு பிராமணம் உருப்படாதவன அதான் நல்லா தெரிஞ்ச பிராமணம் எனக்கு தெரிஞ்சு. உருட்ட பிராமணர்கள் கொஞ்சம் குறை சொல்றான். சுதாமா குச்சேரர் உருட்டர் ரொம்ப பொறுக்கி ஆயிட்டுள்ளான் பிராமணர். அப்ராமண கூட்டம் கணக்கே கிடையாது. கோபிகள் என்ன பிராமண ஸ்திரீகளோ, அந்த கோபன் யசோதை என்ன பிராமணாடா, ஒண்ணும் கிடையாது. பாகவத்தை பொறுக்கி எடுத்துள்ளான் பிராமணர் இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துள்ளான். பெருசா நிறைய பேர் எடுத்துட முடியாது. பிராமணர் புத்திரர் என்ன பிராமணரா, சஞ்சயன் என்ன பிராமணரா, அவ அனுபவிக்காத ஒரு கிருஷ்ணனையா நம்ம அனுபவிச்சுட்டோம். அவளுக்கு தெரியாத ஒரு கிருஷ்ணன் தான் நமக்கு தெரியுமா. சஞ்சயன் சொல்லாத ஒரு பகவத்கீதையை நம்ம கத்துனுட்டோமா. புதிரன் கொடுக்காத ஒரு கூழையா நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டோம். பத்மநாதருக்கு பக்தி ஒன்றுதான் கிருஷ்ண. பக்திக்கு மிஞ்சி பகவான் எதையுமே பார்க்கறது இல்லை. பக்தி ஒண்ணுதான் பெருசு. அதனால திருக்கட்சி நம்பிகள் கஜேந்திரதாசர் அப்படின்னு பெயர். அவர் வைஷ்ய ஜாதி, வியாபாரம் பண்ணக்கூடியவர். அவப்பா அவருடைய பங்கு பணத்தை கொடுத்த சொத்தை பிரிச்சார். 4 பிள்ளைகள் உண்டு. இவர் ஒருத்தர் எல்லா பிள்ளைகளுக்கும் சொத்த சரிதங்கமா பரிதமமா பிரிச்சு கொடுத்துட்டார். இவரிடத்த கொடுத்தா உடனே பார்த்தா பெரிய ஒரு கிரவுண்டு வாங்கினார். நம்ம எல்லாம் வாங்கணும் போன கிரவுண்டு. அந்த மாதிரி அழகா பெரிய ஒரு கிரவுண்ட் வாங்கினா ஒரு பெரிய நந்தவனம் போட்டு அதை எடுக்கிறான. வரதராஜனுக்கு பூசாத்தி பாக்குறதுக்காக அப்பா கொடுத்த பணத்தை எல்லாம் வீண் பண்ணின லோகாயுதமா சொல்லணும்னா வீணடிச்சுட்ட. ஒரு கிரவுண்ட வாங்கி ஒரு பெரிய தோட்டத்தை போட்டு அதுல இருந்து பூ பறிச்சு நிறுத்திய வரதராஜன். இப்படி எல்லாம் யாரா இருப்பான் லோகத்துல. அது ஏதாவது பிசினஸ்ல போட்டோ இல்லாட்டி பேங்க்ல போட்டோ ஒரு எஃப்டில போட்டோ ஒரு தங்கத்தை வாங்கினோம் இப்படி எல்லாம் வச்சிருந்தோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்றோம். 8000 ரூபாய்க்கு கிரவுண்ட் வாங்கினா எனக்கு 80 லட்சத்துக்கு போறது எங்க அப்பா நீ வாங்கி போடுறது எப்படின்னா சொன்னாதான் நமக்கு ஒரு குதூகலம். அப்பா பரவாயில்ல, அவ்வளவு புத்தி சாதனையும். அவர்கிட்டதான் நிறைய பேர் இருக்குன்னு நிறைய பேர் தான் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிக் கொடுக்கறதுனே உண்டு. நிறைய வயசானவாள் தான் இப்படி வாங்கு அப்படி வாங்கு அதை வாங்கு கடைசி வரைக்கும் பத்மநாபனை வாங்குன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. பத்மநாபனை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நிறைய பணம் இருக்கா, கொஞ்சம் பணத்தை அப்படி அழகா எட்டியில போடும். வருஷம் பத்மநாபனுக்கு ஒரு உற்சவம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எங்கெங்கோ ஸ்ரீலங்காத்திலேயே தான் ஒரு ஆள் வந்து அதனால நவராத்திரி உற்சவம் தான் பண்ணிட்டு இருக்காரு பத்மநாபனுக்கு. ஸ்ரீரங்காலேந்து வந்து சரியா ஸ்ரீரங்கம் ஆளா பார்த்தா ஸ்ரீரங்கம் போகணும், இந்த பக்கம் வரவே கூடாது. இருக்காருன்னா எனக்கு தெரியும், ஸ்ரீரங்கம் ஆளுங்க ரொம்ப விசேஷமான ஒருத்தரம்தான் ஸ்ரீரங்கம் தானே. அதை வந்துட்டு நவராத்திரி உற்சவம் அவர் பாட்டி நடந்துருக்கு ஸ்ரீரங்காலேந்து வந்து. எத்தனை பேர் இங்க இருக்கும், யாராவது மனத்துல பத்மநாபருக்காக போட்டு வச்சிருக்கேன்னு தோண மாட்டேங்கிறது, உள்ள பேர்ல போட்டு வச்சிருக்கேன், தங்கம் வாங்கி வச்சிருக்கேன், பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன், பூமி வாங்கி வச்சிருக்கேன், பிளாட் வாங்கி வச்சிருக்கேன், டிவிடெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், என்னன்னோ சொல்றோம். பத்மநாபரை வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணல, எதுக்கு சொல்ல பண்ணி வைங்கோன்றது அவங்க சந்ததிக்காக அனுபவிக்கட்டும், சந்ததிக்காக கிடைக்கட்டுமே, சந்ததியாக கிடைக்கட்டுமே. இவ்வளவு பணம் வந்தது எட்டியை போட்டேன் வரது, இவ்வளவு பணம் வந்து ஒரு உதயாசப்பட பூஜை பண்ணே வரமாதேங்கிறது. எனக்கு போனஸ் தீபாவளி போனஸ் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும், அதுக்கோ வந்து சோகாயிருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு போனஸ் எடுத்து அழகா பத்தனா அவருக்கு ஒரு உற்சவம் பெருசா எபிசோதம் பண்ண சொல்லி ஏதோ ஒண்ணு உதயாசப்பட பூஜை ஏதோ ஒண்ணு பத்மநாபருக்காக தன்னை அனுபவிக்க வேண்டாம். அதெல்லாம் பரம பாக்கியம் வரமாதேங்கிறது நமக்கு எல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். எது ஆத்மாவுக்கு சுகமோ அதற்குரிய தர்ம அவர் பண்ணமாக. இந்த திருக்கட்சி நம்பிகள் கலங்கா புறநகரில் தேம வைப்பாக வைத்திருக்கேன். அப்பா என்னடா பண்ண வேலை, அப்பா மீனே போகாத ஒரு இடத்துல முதலீடு பண்ணிருக்கேன்ப்பா என்னடா அப்படின்னா, வரதராஜன் இடத்துல முதலீடு பண்ணிருக்கேன், வரதராஜன் இடத்துல முதலீடு, அவரோட பேங்க் வச்சிருக்காரா? ஆமாப்பா, அனுகிரகம்னு ஒரு பேங்க் வச்சிருக்காரு, அதை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஜென்ம ஜென்மாவது வம்சத்துக்கே வரும் அனுகிரகம். பிரகல்லாதன் அன்னைக்கு டெபாசிட் பண்ணா மகாவீர சக்கரவர்த்தி வரைக்கும் போச்சு அது அனுகிரகம். அன்னைக்கு பிரகல்லாதன் பண்ண டெபாசிட் அது அப்படி போயிட்டே இருந்தது. நிச்சயமா எத்தனையோ மகாத்மாக்கள் பண்ண டெபாசிட் தான் நமக்கு இன்னைக்கு அனுகிரக ரூபமா, நமக்கு எல்லாம் பாத்தியதே கிடையாது. இருந்தாலும் நமக்கு அது வேண்டிய வட்டி எல்லாம் வந்திருந்துச்சு. பாகவத நம்ம மூதாவது சொத்தா, நம்ம தாத்தா பாட்டி எழுதினாளா, நம்ம கொண்டு தாத்தா எழுதினாளா, வேதவியாசர் எழுதினார், அவர் நம்ம அத்தனை பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டார். அதனால நமக்கும் இன்னைக்கு பாகவத வாசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஜபிக்கிறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் ஒரு அனுகிரகம் கிடைச்சு. அந்த மாதிரி கலங்கா புறநகரில் சேம வைப்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறவர் இந்த திருக்கட்சி நம்பிகள். திருக்கட்சி அப்படின்னா காஞ்சிபுரம், காஞ்சி வரராஜனையே கதியில் கிடக்கிறனால இவருக்கு திருக்கட்சி நம்பிகள்னு பேரு. சம்ஸ்கிருத திருநாமம் கஜேந்திரதாஸ் அப்படிங்கிற கஜேந்திரன் மாதிரியே இருக்க ஆச்சரியமா பாதார் இந்த இளையாழ்வார் இவர் ரொம்ப உத்தமரா இருக்கார். அதனால இவர் ஆச்சாரியனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல கை கூப்பி என்னை சிஷ்யனா ஏற்றுக்கணும், எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்ட்டு திருக்கட்சி நம்பிகள் வரதராஜனோட சாதாரண அப்படி பேசுவார். நம்ம எல்லாம் கோவில் யாராவது பார்த்து நம்பிருக்கேன், சௌக்கியமா இருக்கிற ரொம்ப நாள் ஆச்சை பார்த்து, உடம்பு மெலிஞ்சா போல இருக்காள், ஊர்ல இல்லையோ, ஒரு வாரம் ஆச்சை பார்த்து, நம்ம எல்லாம் அப்படி பேசுவோம். அந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகள் வரதராஜனிடத்துல பேசுவார். என்ன வரதா, இன்னைக்கு என்ன போக்கியமா பிரசாதம் ரொம்ப நன்னா இருந்தது போல இருக்கு, ஒரு பருக்கு விடா சாப்பிட்ட போல இருக்கு, இன்னும் கூட பெருமாளிடத்துல ஏகாந்தமா உரிமையோட பேசக்கூடிய அளவுக்கு இந்த திருக்கட்சி நம்பிகள் எப்படி நாமதேவர்களா பாண்டன் இடத்த பேசுவாரோ அதுபோல பகவானத்திலே ஒரு பிரியம், மகாராஜா சுவாமித்திரனால் பத்மநாபத்தை பேசுவாரோன்னு அதுபோல பிரகல்லாதன் நரசிம்மரிடத்துல பேசினா போல, பீஷ்மர் கிருஷ்ணனிடத்துல பேசினா போல, குகன் ராமனிடத்துல பேசினா போல, புத்தவர் விதவரோட பேசினா போல, அந்த மாதிரி ஒரு ஏகாந்தமா சாதாரணமா பகவான் தன்னுடைய அர்த்தாவதார ரூபம் பத்மநாபரமா போறார். பார்க்கணும் போய் பார்க்கலாம், அப்படி படுத்துட்டு இருக்காரு, அப்படி உற்சவ மூர்த்தியா வரார். அவருடைய திரும்பியெல்லாம் தலையை திருப்பி பார்க்கறதா எத்தனை பேருக்கு தெரியும், உற்சவத்துல ஏதோ சப்பரம் துணிந்து ஓடி வரா அப்படின்னு பார்க்கணும். ஆனா பத்மநாபர் தலையெல்லாம் திருப்பி யார் வந்திருக்கா, வந்திருக்காளா, சரி அந்த ஊர்லேயே வந்திருக்காளா, சரி 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 வரட்டும். அதுக்குதான் அவர் முன்னாடி ரொம்ப பாக்குறதுதான் பத்மநாபர் முன்னாடி வர்றாரு, திருவிதாங்க ராஜா பின்னாடி வர்றாருன்னா இவர் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் பார்த்துட்டு யாரெல்லாம் நிச்சயம் நிக்கிறா, தலைக்கு வாசல்ல யாரெல்லாம் நிக்கிறா, கணக்கு இருக்குதுக்கா, அங்கிருந்து யாருக்காவது ரொம்ப பேசுறா, எத்தனை பேர் தலைக்காக காத்துட்டு இருக்கா, எல்லாம் முன்னாடியே வந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பார். நரசிம்மர் அங்கே ரொம்ப பாருங்க சுவாமி, இங்க பாருங்க சுவாமி, மந்திரியா வந்து கை காட்டிட்டே இருப்பார். இது நடுவில் யாரோ ஒரு குட்டிகளை பாதியில் ஓடி வந்து அவதாரம் சொல்லுவான், இங்கெல்லாம் நிக்கிறா பத்மநாபர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அவதாரம் சொல்லுவான். இப்படி எல்லாம் நடந்துருக்கா எத்தனை பேருக்கு தெரியல, ராமாசிருக்கட்சி நம்பிகள் போன்ற மகாத்மாக்களுக்கு இது பிரத்யட்சமாக அவ்வளவு தூரம் விசேஷமானவர். அதனாலே இடையாழ்வார் பார்த்தா இவரை குருவா ஏற்றுட்டோம் அப்படின்னா நமக்கும் வரதராஜன் இப்படி அனுபவிக்கலாம். இவர் வரதராஜன் அனுபவம் பரப்பல் கிடையாது, ஆனா வேடவன் வேடச்சியா வந்தது வரதன்னு தெரியலையே, அது ஒரு குறைவான அதே திருக்கச்சிலம்பிலிருந்து வரதன் ஏமாத்தம் கண்டுபிடிச்சிருவார். எப்படியாவது கண்டுபிடிச்சு, அதனால இவருக்கு தெரியலேங்கிறதுனால திருக்கட்சி நம்பிகளை குருவா ஆசிரியக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு பண்ணலாமோ அப்படின்னா மகாபாரதத்திலேயே தர்மவியாசத்துல உபதேசம் வாங்கின்ற பிராமணனுடைய கதை யாரை கிடைக்கிறது, பொக்கென்று நினைத்தாயோ கங்கனவோ அப்படின்னு ஒரு பிராமணர் ஒரு இறைச்சிக்கக்கூடிய தர்மவியாபரணத்தை உபதேசம் வாங்கின்றார்னு இருக்கு. அதனால அது தப்பு கிடையாது, இது சாஸ்திரம் சம்மதமான ஒரு விஷயம் தான். யாரா இருந்தாலும் சரி, குலத்தையாலும் எண்மதியாலும் நம்மளுக்கா சொல்ற சொந்தடிப்படியாளர்கள் அவளோட சாந்த சாதியா இருந்தாலும் என்னுடைய அடியவர்கள்ன்ற பட்சத்துல அவளை கொண்டாடு, அவளுடைய திருவடிகள்ல விழு, அவ சொல்றத கேளு, அவளுக்கு உபதேசம் வாங்கிக்கோ அப்படிங்கிற பிராமணர். நாமதேவர் காலத்தை அவரோட நாமதேவன பிராமணரா, துக்காராம் காலத்தை அவரோட துக்காரம் என்ன பிராமணரா, ஜனாபாய் என்ன பிராமண ஸ்திரீயா, எத்தனை பிராமணா சொல்லுங்க, யாருமே கிடையாது. ரொம்ப துர்லபம் தானே, பகு துர்லபம், பூர்மதாசன பிராமணரா, ஏகநாதன் பிராமணர், ரொம்ப துர்லபமா சில பேர் மட்டும்தானே பிராமண. கபீர்தாசன், கபீர்தாசன் தெரிஞ்ச ராமன் எத்தனை பிராமணர்கள் தெரியும் சொல்லுங்க, ரொம்ப துர்லபமாக தானே தெரியும். ஆச்சரியம், அதனால இவர் கை கூப்பிட்டு கேட்டுட்டார், சுவாமி என்ன சிஷ்யனா அங்கீகரிக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. உடனே திருக்கட்சி அந்த கண்கள்ல ஆனந்த பாஷம், வாரி நிலையாழ்வாரு, ஏதோ ஆசையினால இது வரதராஜனுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்றேங்கிறதுனால என்ன உங்களுடைய ஆச்சாரியா இருக்க சொல்றீர், உங்களுடைய ஆசை என்னமோ நியாயமோ சரியா எனக்கு தெரியாது, ஆனா அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை. வர்ணாசிரம தர்மப்படி ஒத்துக்கலாம்னு நீங்க வச்சிருந்தா கூட வைதிக முறைப்படி நடக்காது, நீர் பிராமணன், ஜாதியினாலே அடுத்த வாழ்க்கை அது ஒரு அட்வான்டேஜ் பிராமணாள், அதனாலதான் அக்கிரமம் பண்ணிட்டு வர பிராமண ஜன்மால பிறந்துடும் அப்படின்னா இந்த தர்மத்தினாலேயே மற்றவாளுக்கு குரு. நந்தகோபர் சொல்ற, கர்க மகரிஷி வரும்போது சொல்ற, ஜாதியினாலே பிராமணன் மற்றவர்களுக்கு குருவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. ஆனா ராகவேந்திர சொன்னா நியாயம், சைத்தன்யர் சொன்னா நியாயம், ஆதிசங்கர் பகவத் பாதர் சொன்னா நியாயம், எல்லாரும் சொல்லிட முடியுமா சொல்லமானது. அதனால திருக்கட்சி நிகழ்ச்சி சொல்லிட்டா உங்களுடைய ஆட்சி விசேஷம், ஆனா உனக்கு ஆச்சாரியம் உண்டு, அதான் ஆள வந்தார பார்த்தியே அவரே உனக்கு ஆச்சாரியன், அதனால அடியனுக்கு அந்த தகுதி இல்லை சுவாமி அப்படின்னு. உடனே அவருக்கு அதுவும் நடக்கலையா, இளையாளர்களுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, எது நினைச்சு நடக்க மாட்டேங்கிறது, ஆள வந்தார பார்க்கணும் பேசணும் நினைச்ச அதுவும் நடக்கல. சரி, யாதவ பிரகாசம் பிடிச்சது சத்கதி அடையலான் பார்த்தா அவரோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ற ஒரு ஆச்சாரம் தப்பத்தப்பா சொன்ன ஒரு குருவா இருக்கா, எத்தனை போராட்டம் அவர் இளையாழ்வா இருக்கு, மனுஷாளுக்கு போராட்டம் இருக்கா, போராட்டமே வாழ்க்கையை ஒருத்தருக்கு இருக்குமான இளையாழ்வா, என்ன பாவம், எங்க எந்த நேரத்தை பெற்றாங்க தெரியல காந்திமதி அம்மா, ஆனா நமக்கு என்னமோ அனுகிரகமா இருக்கு, அவருக்கு என்னமோ அனுகிரகமா இல்லை, எல்லாம் போச்சு என்னன்னு தெரியல. ஆனாலும் வரதராஜ கைங்கரியம் பண்ணிட்டு வரதன் வேடன் வேடு வச்சியா வந்தாரு, இந்த ஸ்மரணை ஆள வந்தார பார்த்த ஸ்மரணை இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு தோணிப்பு, சரி திருக்கட்சி நந்திகள் ஆச்சாரியனா தான் இருக்க மாட்டேங்கிறார், ஒரு நாள் நம்முடைய கிரகத்துக்கு வந்து அவர் ஆனந்தமா அமுது சாப்பிட்டார் அப்படின்னு ஆதாரம் எடுத்திருந்தார்னா அந்த உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கும், அதுலயாவது ஜென்மா சாபல்யமாகும்னு சொல்லிட்டு ஒரு நாள் திருக்கட்சி நம்பிக்கிடத்துல கையை கூப்பிண்டு, சுவாமி அடியனுடைய கிரகத்துக்கு ஒரு நாள் தேவரை ஆதாரம் சீகரிக்க வரணும், அமுது செய்திக்கணும் அப்படின்னு சொல்லுவார், அமுது செய்துள்ள வேணும் அப்படின்னு, பொன்னடி சாத்தி அனுகிரகிக்கணும் அப்படின்னா மகாத்மாக்கள் வந்து நம்முடைய கிரகங்கள காலத்துல பொன்னடி சாத்தறதுன்னு செய்யறதுக்கு செம்பர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்ற அன்பார் மகாத்மாக்கள் வந்து நம்முடைய கிரகத்தை திருவடி வச்சுட்டா அப்படின்னா சத்தியமா அந்த கிரகத்துக்கு கண்ணன் வந்தே ஆகும், கண்ணனுக்கு அப்படி ஒரு தலையெழுத்து உண்டு, பலராமன் வந்து கோகுலத்தை காலடி வச்சார் பின்னாடியே கண்ணன் வந்துட்டான். அதனால மகாத்மாக்களுடைய சரண கமலங்கள் நம்ம இடம் தேடி வர்றதுன்றது பரம பாக்யமான பரம போக்யமான ஒரு விஷயம், அதை சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். ராணாவுடைய அரண்மனையில மீரா காலடி எடுத்து வச்ச பிறகுதான அந்த புறத்துல கூட கிருஷ்ணன் கோவில் வந்தது, அது வரைக்கும் வரலையே இந்து சாம்ராஜ்யம்லாம் வாஸ்தவண்டா கிட்டோடு. ஆனாலும் மீரா வந்ததுக்கு அப்புறமா தானே அங்கப்புறத்துல ஒரு கிரிதர கோபாலனுக்கான ஒரு சன்னதி நடந்தது, அதனால மகாத்மாக்களுடையதான விசேஷம் அற்புதமான அழகா பிரார்த்திச்சிருந்தா திருக்கட்சி நண்பர்களும் இவருடைய பிரியத்தை தட்ட முடியல, அது தட்டிட்டு அவர் தட்ட முடியல, சரி சுவாமி அடியேன் வரேன் அப்படின்ட்டார். அழகா உடனே மனைவி நடத்த சொல்லிட்டா ஒரு நாள் சொன்னார், மனைவி நடத்தினுடைய காரணம் எழுந்துட்டார், அம்மா இன்னைக்கு திருக்கட்சி நண்பர்கள் நம்முடைய கிரகத்தில் ஆகாரம் சாப்பிட வரா, முன்னாடி தானே நிறைய காய்கறி விதவிதமா வாங்கி வச்சு இவரே பார்த்து பார்த்து போய் சந்தையில போய் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வந்திருக்காரு இல்லையா, ஏன்னா மகாத்மா சாப்பிட போறா, அதுவும் காஞ்சி வரதராஜனுக்கு ஆழப்பட்ட கைங்கரியம் பண்ணிண்டு காஞ்சி வரதராஜனுடைய பிரசாதத்தை மட்டுமே சீகரிக்கக்கூடிய ஒரு மகாத்மா நம்முடைய கிரகத்துக்கு வராருன்னு சொல்லி இவருடைய காலமுறையே எழுந்தாச்சு. அவருடைய மனைவியை அழித்து வச்சு, அம்மா ரொம்ப அழகா அஸ்வாச சமைக்கணும், மகாத்மா வரா, ருச்சியை தாண்டி அதுல பக்தி இருக்கணும், வினயம் இருக்கணும், சப்த இருக்கணும், ஆசை இருக்கணும், பகவத் தியானம் இருக்கணும். சமைக்கிற விஷயமே கிடையாது. ஸ்திரீகள் ரொம்பதான் அட்டகாசம் பண்றாங்க, ஓரோ சமைக்க ஒரு நாள போல சமைக்க வேண்டியிருக்கான்னு சொல்லிட்டே இருக்கா. என்ன பெருசா வந்துடும், அதே உப்பு புளி மிளகாவ திரும்பி திரும்பி தண்ணீர்ல போடணும், அடுப்புல வைக்கணும், மூடணும், இறக்கணும், ஆசணும், இதேதான். அதுல மாசத்துல 25 நாள் எல்லாரும் கொஞ்சம் உப்பு மறந்துடுவோம், ரெடி கொஞ்சம் கரிஞ்சு போயிடும், இல்லாட்டி கொஞ்சம் அறவேற்றாடா இருக்கும். இதுக்கு இந்த புதி என்ன பெரிய தியானம் பண்ணி தகுதி பண்ணியா பண்ற, அது போட்டு அது பாடு ஒரு 3 விசில் எடுத்து ஆப்பணும் அவ்வளவுதான். அது குழந்தைக்கப்புறம் அதுவே ஆப்பணும், 3 விசில் வந்து ஆப்பரேட்டர் ஆகுவாங்க அப்படின்னு அது ஆப்பரேட்டர் போற, அது ஆப்பரேட்டர் போடுது. நம்ம என்ன பெருசா நடக்க போறோம், அதுவும் கேட்கவே நடக்க ஓகே என்னமோதான் வந்துருக்கு. முன்னாடி மாதிரி ஆட்டுக்கு வந்து அம்மி தான் உண்டா, மிக்சியில போன ஒரு திருப்பு திருப்பினா போதும், அவள ஒரே ஒரு திருப்பு, அது கரெக்டா கரண்ட் கட்டாத 1 நிமிஷம் பண்ணி அவளை திருப்புவான், அப்புறம் கரண்ட் கட்டணும் அவனை வேற திருப்புவான். என்னெல்லாம் இவ்வளவு இத்தனை சௌகரியம் பகவான் சொல்லி ஒருத்த ஸ்ரீ குழந்தைக்கு ஸ்ரீகளை பண்ணி கொடுத்தா இருக்குன்னா நிறைய நாமஜபம் பண்ணு, நிறைய சத்தங்க அனுபவி எல்லாத்தையும் பண்ணிட்டு அழகா டிவி சொல்லி பாக்குற வந்து பேசுற பத்மநாபனுடைய கோவில குட்டிச்சவத்துல உட்காந்து அடுத்த வாசலையே உடுச்சா. இவ்வளவு சௌகரியம் இருக்குன்னா முடிச்ச சமையல் முடிச்சு விடுதா, ஆகாரம் கொடுத்தா சார், எல்லாரும் ஆவி விடலாம், உட்காந்து பாகவதம் வாசி, உட்காந்து பஜனை பண்ணு, உட்காந்து திவ்ய பிரபந்தம் செய், பத்மநாபனை ஆனந்தமா செய். அதுக்குதான் இவ்வளவு சௌகரியம் எதுக்கு சொல்லுங்க, அந்த காலத்துல சௌகரியமா கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிகள் சௌகரியம் இருந்துதான் சொல்லுங்க, ஒரு சௌகரியம் கிடையாது. எல்லாத்துக்கும் நடந்து போகணும், அது கட்ட வண்டியில போகணும், ஊருக்கு போகிறதா அப்பவே மூட்டை கட்டிட்டு போகணும். இப்ப எல்லாம் இட்லி மாவு தோசை மாவு வரைக்கும் வந்துடுச்சு. என்ன வரல சொல்லுங்க, எல்லாம் அந்த சிதிக்கு மேல இனிமேல் வீட்டுக்கு வந்து ஊட்டி விடுவேன்னு அபிரேஷன் போடணும். அவர்தான் ஆர்டர் புதுசா போது அரை நேரம் தமிழ் ஆர்டர் வந்து ஊட்டி விடுவோம், நீங்க மென்று முடிஞ்சினா போதும், அடுத்த கிடக்கும் அது வந்துதான் வரணும் பாக்கி. அதெல்லாம் அந்த சிலர் என்ன வரணும் சொல்லுங்க, அது திருமணத்தை கேட்கவே நேற்றியே தெரியும். திருமணியை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பத்மநாபர் அவ்வளவு சௌகரியமா வச்சிருக்கா. ஆனா பரிசா பண்றோம், ஒரு தியானம் வேணும், அந்த பக்தி, அந்த சத்தை. இந்த கோபுரத்து குழந்தைகள்லாம் ஆகாரம் கொண்டு வரும், லட்சோபலட்சம் குழந்தைகள் வருவா, தன்னோட மாறு வைக்க அத்தனை குழந்தைகள் கொடுக்குற ஆகாரத்தையும் தன்னும் சாப்பிடுவான். எவ்வளவு பெரிய வயிறு இருக்கும், கணபதியோட பெரிய வயிறு கணவனுக்கு. அத்தனை கோபியம் அவ்வளவு சத்தையோட கிருஷ்ணன் ஸ்மரிச்சுன்னு பண்றான், அதனாலே பகவான் எல்லாத்தையும் வாங்கி 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 சாப்பிடுறான். இந்த பக்தி தானே பிராதான்யம், அதனால இப்படியே சொன்னார். ஏன்னா இளையாழ்வாருடைய மனதில் கொஞ்சம் அந்த குல கௌரவத்தை ஜாஸ்தி, நாங்கள்லாம் பிராமணர்கள், அதுலேயும் இந்த பிராமணாவிலேயே அனுண்டே வடமா கொஞ்சம் வசத்தி, வடகளை வசத்தி, செங்கலை வசத்தி, நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்துக்காரா, நாங்கள்லாம் பாலக்காட்டுக்காரா, நாங்களா திருவனந்தபுரத்துக்காரா, நாங்களா கும்பகோணத்துக்காரா, நாங்களா தஞ்சாவூருக்காரா, ஊர் பக்கம் போகவே மாட்டோம், ஊருக்கு எங்கெல்லாமே போயிருப்போம். ஆனா இந்த கௌரவத்தை விடாது, அது வடமான பரவாயில்ல, மிகச்சிறமா கொஞ்சம் வேற இருந்தா பரவாயில்ல, இதெல்லாமோ சொல்லுவாங்க. கடைசியில நம்ம என்ன பண்ண அதே போய் பண்ணிட்டு இருக்க பசங்கள், அது நாமளே இல்லாமல் எழுதி முடிச்சு கடைசியில் அது மண்டே மண்டே ஆகிட்டு இங்க 1000 பேர் வருவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, கடைசியில் அது எதையோ பிராம சமுதாயத்தின் சம்பந்தமே யாரோ ஒரு விதத்தில் ஒழியும். அவர் அப்புறம் என்ன பெரிய பிராமணன், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், ஆதங்கத்தை சொல்றேன், மாறணுன்ற ஒரு விரக்தியில சொல்லிட்டு இருக்கேன், நடந்துட்டு இருக்கேன், பயங்கரங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட எனக்கு தனியாக தெரியும், அதனால சொல்லிட்டு இருக்கேன். அந்த குல கௌரவம் அது கடைசியில் அடி வாங்குறது, எத்தனை அகலகாலத்து குழந்தைகள் அகலகாலத்தில் குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா சொல்றேன். இவ்வளவு பயங்கரங்கள் நடக்கிறது, கேட்டா என்ன கோஷியல் மனப்பான்மை என்னமோதான் சொல்லிட்டு இருக்கோம், எங்க போய் முடிகிறது தான் தெரியும், எவ்வளவு விபரீதம்னு தெரிய மாட்டேங்கிற அர்ஜுனன் சொன்னதுதான் சொன்ன பகவத் கீதை. இந்த குல தர்மம் மாறி போகிறது, குலம் மாறி கல்யாணம் பண்றா அப்படின்னா பிண்டகம் ஒண்ணு கிடையாது. இப்படியே பயந்து இருந்ததுன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமா நமக்கு எல்லாம் சார்ந்த மன்றத்துக்கு ஆரம்பிக்க மாட்டான். என் ஏற்றத்தில் ஆன்னு சொல்லிட்டு இருக்க யாரா பகிரங்க மாதிரி யாரா வந்து ஏதோ பண்ணி அவன் தபசு பண்ணி ஆகாதே இறக்கி கொண்டு வந்து அத்தியை கரெக்டாதான் பத்தது, இல்லாட்டி கிடைக்காது, பிண்டோதுரக்கிரியா நடக்காது. அதனால இந்த குல தர்மத்தெல்லாம் விடவே விட, குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தியில உரைச்சுட்டே இருக்கணும், அம்மா குல தர்மத்தை மீறாத மீறாத மீறாத. ஸ்ரீ குழந்தைகள் புரிஞ்சு சின்னதுலேருந்தே சொல்லுங்க, சின்னதுலேருந்து இத்தினோண்டு குழந்தைக்கு சொல்லாமான், அத்தோண்டு குழந்தைக்கு சொல்லாததுனாலதான் 15 வயசுல சொன்னா கேட்டு தொலைய மாட்டேங்கிறது. 3 வயசு 5 வயசுல மண்டல ஏற்றிடணும், நம்ம குலத்துல குழந்தைகள்தான் நான் அப்பா அம்மா பாக்குற பொண்ணு, அப்பா அம்மா பாக்குற பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி வைக்கணும். சத்தியமா சொல்றேன், இது விட்டதுனாலதான் எனக்கு பிரச்சனை. நான் சுதாமா கிட்டே சொல்ல ஆரம்பிச்சு பயமா இருக்கு. நிச்சயமாவே சொல்றேன், என் குழந்தைங்க நட்டே சொல்ல ஆரம்பிச்சு. அப்பா சுவந்த இந்த 13 வயசுல ஜோதி போட்டு அடையறதெல்லாம் வச்சுக்கப்படாது, ஒழுங்கா நாமஜபம் பண்ணோம், பகவானுக்கு தெரியும், பத்மநாபருக்கு தெரியும், அவன் எப்ப வந்து அவர் பாத்து பண்ணுவா, நீயா செலக்ட் பண்ணா வந்து பத்மநாபர் செலக்ட் பண்ணா சரியா வரும், ஜாதகமே ஜாதகம் சொல்லி வச்சிருக்கேன். சத்தியமா சொல்றேன், இல்லாடி அந்த புத்தியில ஏற்றினா அஞ்சு ரகசியமா வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுட்டோம்னா திரும்ப பிடிக்க முடியாது. துன்பம் வாழ பிடிச்சா என்ன சொல்லுங்க, ரொம்ப முக்கியம் அந்த கௌரவத்தை. பயங்கர குல கர்வம், வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், ரொம்ப அது பயங்கரமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குல கர்வம் ஜாஸ்தி இளையாழ்வாருடைய பத்தினி, அதனால இவ்வளவு சொல்லிக்கா அழகா பல விதமான வியஞ்சனங்கள்லாம் அவர் தயார் பண்றான். நல்லா பண்ணியாச்சு, அது நல்லா சமைக்கிற ஸ்திரீகளுக்கு எப்பவும் அதில் ஒரு அகம்பாவம் உண்டு. நான் ரசம் வச்சேன்னா அப்படி இருக்கும், நான் காய் பண்ணா அப்படி சாப்பிடுவார், நான் காய் பண்ணா மீன் போற, அது ஒரு அகம்பாவம். நல்லா சமைக்கிறதுலாம் பகவத் கிருப, அவ்வளவுதான் பகவத் கிருப. சாப்பிட பெருசா அகம்பாவது என்ன இருக்கு, கல்யாணத்துல 500,000 பேருக்கு சமைக்கிறார், இந்த 5 பேரும் சமைக்கிறத ஒரு விஷயம். 500,000 பேருக்கு பச்சடி என்ன, கிச்சடி என்ன, அது இது இது அது எல்லாத்தையும் பண்ணி பரிமாறி எல்லா 500 பேரும் சர்ப்ராஸ் பண்ணி எவ்வளவு பெரிய வேலை. நம்ம ஆட்டருக்கு 5 நன்னா அறகுறையா சாப்பிட்டு ஹோட்டல போய் சாப்பிட போறோம், அவ்வளவுதான். இல்லாட்டி ஹோட்டல சாப்பிட்டு ஆட்டை சாப்பிட போறது இவ்வளவுதான். இவால திருப்தி படுத்துட்டு ஆஹா ஓஹோ குதிச்சா இந்த பத்மநாபரா வந்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அப்ப அம்பாவப்பட்டான் நியாயம் ரொம்ப ஜோர் அப்படின்னு பத்மநாபர் சொன்னா குருவாயிரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்து பச்சிமம்மு அப்படின்னா விசேஷம் பச்சிமம் இன்னைக்கு ஜோர் அப்படின்னு குருவாயிரம் சொன்னா சத்தியமா உங்க திருவடிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அது தலிகை, அது தலிகை. அப்படி ஆதிசங்கர பகவத சாப்பிட்ட அப்பா இப்படி ஒரு ஆகாரம் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைன்னு சொன்னாதான் சத்தியம். நீங்க எல்லாம் பெரியவா வச்சுக்கிறேன், இதெல்லாம் நாட்டுக்கு அடிமையான கேள்வி. இவாளுக்கு எல்லாம் சமைச்சு போது இவாள திருப்தி பண்ணி இவா இவாளுக்கு என்ன சமைச்சு கூட கஷ்டம் இருக்கு, திரும்பி திரும்பி ஒழுங்கா பண்ணிட்டே இருக்க சொல்லுவா. அதனால ஒரு சமையல் ஏடாபுரமா பண்றவரைக்கும் ஸ்திரீகளுக்கு சுரம் குறைச்சல் வட பண்ண வேண்டாமான கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீ அனகாச்சினா சிரமப்பட வேண்டாம். அதனால ஒரு சமையல் அப்படி இப்படினே இருக்கணும், முன்னாலாம் பண்ணிடாது. அதுக்கு பிராமணாளுக்கு பண்ணவே கூடாது, அண்ணா சமையல் பண்ணோம்னா கஷ்டம். இது ஒரு பிராரம்பம், அப்புறம் அவளோட பிரார்த்தனை பண்ண அடுத்துக்கா நீ ஏன் பொண்டாட்டியா வரணும், நீ ஏன் சமைச்சு பண்ணி இதே தான் போகப்படுறோம். தேவையா இந்த ஒரு ஜென்மாவே இவளோட காலங்கிறது போதும் போதும் நிறையாச்சு. திரும்ப திரும்ப ஜென்ம ஜென்மாவே நீ கூட பார்த்த புத்தந்திரில் ஒரு பாட்டி, அவளுக்கு எவ்வளவு வயசு எனக்கு தெரியல, அவன் எலும்பும் தோணும் குசியல மாதிரிதான் இருக்கான். வாசல்ல நாட்டங்க ஒரு 5 தட்டில் வச்சுட்டு அந்த வேகாவில் இந்த ஓரத்தில் பீவி உட்கார்ந்துட்டு இருக்க தேவையா, அதே பத்மநாப சமீபத்தில் உட்காந்தாலும் அம்மாவுக்கு சத்கதி கிடைக்கு. நார்த்தங்கா காயறதா இவ ஜென்மா காயறதா தெரியல, 5 தட்டில் நார்த்தங்கா தெரிஞ்சு வச்சு உட்காந்துட்டு இருக்கா, ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கா நார்த்தங்காவை. அசந்து போன இந்த ஆனந்தம் பத்மநாபரை பார்த்து வந்தா தேவையே, இப்பதான் கடற்கரையா இருக்காள் ஹோமிங்ஸ்லதான் நார்த்தங்க இதை வேற உட்காந்து காயத்து நானே போனேன் எங்காத்து நார்த்தங்கா, அதே உப்பு அதே மிளகா இதே தானே, வேற என்ன பிரிச்சா, அதுவும் ஊறது நம்ம ஜென்மாவும் ஊறிட்டு இருக்கு. அதுக்காக மோசம் கிடைச்சிருக்கு, நம்ம சாப்பிட்றோம் பின்னாடி போயிடுறது, நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஜென்மா இன்னும் 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 கூடிண்டே கிடக்கிறதும் பயங்கரமா இருக்கு. அதாவது நாக்கு ருச்சி அந்த பாடு கொடுக்கிறது, அந்த தியானம் வேணும், கலிகையில அந்த ஸ்ரத்த, அந்த தியானம், அந்த விசேஷமான அந்த பக்தி வேணும். குரு ரமையெல்லாம் பண்ணான்னா குருவாயிருக்கும் அப்படி வாங்க மூக்கம் தொலைக்கிறது ஓடுவான், குருவாயிருக்கும் ஓடுவான் குரு ரமையாது ஆகாம சாப்பிட்றது, அதுதானே அந்த பலம் வேண்டாமா. குஜராத்து கூட குடிக்கிறதுக்கு ஓடினானே கண்ணன் துரியோதன் அவ்வளவு ருச்சியா பண்ணியிருந்தோம், அகம்பாவத்தில் நல்ல டேஸ்ட் இருக்கு, ஆனா ஒரு பிரீத்தி கிடையாது. ஆனா குஜராத்து கூட அவ்வளவு ஜோர பக்தி மனம் வீசறதா, பக்தி மனம் கமழறதா, அதனால பிரபு ஓடினானே, அதனால இவ்வளவு சத்தியோட சொல்லிட்டு போனான், அதனால இவ்வளவு பார்த்து பார்த்து அழகா எல்லாம் பண்ணான். சரிகை எல்லாம் தயாராகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிஞ்சிடும், நீங்க போய் அவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே இவரும் அழகா சரி ஆசிரியர் அழகா பார்த்தா சரி அழகா அங்கேயே கோவிலுக்கு கிளம்புறா. ஜோரா கோவிலுடைய பின்பக்கத்தைதான் இளையாழ்வாருடைய திருமாளிகை, அவர் அங்கேயே கிளம்புறா. அப்ப இவர் ஆளவற்ற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் காஞ்சி வரதராஜன். அப்ப வரதன் கேட்டான், என்ன திருக்கட்சி நம்பி இன்னைக்கு நம்முடைய பிரசாதம் இல்ல போல இருக்கே அப்படின்னா, ஆமாம் சுவாமி இந்த மாதிரி இளையாழ்வார் அவருடைய கிரகத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அப்ப இன்னைக்கு பாகவத பிரசாதமோ அப்படின்னா, நித்தியம் பகவத் பிரசாதம் இன்னைக்கு பாகவத பிரசாதமோ அப்படின்னா, ஆமாம் சுவாமி எது வசத்தினார் திருக்கட்சி நம்பர் சொன்னார், என்னதான் சொன்னாலும் பாகவத பிரசாதம் தான் வசத்தி, பகவத் பிரசாதம் கிடைக்கும் சமயத்தை கிடைக்காம போகும், கிடைச்சாலும் கூட ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனா பாகவத பிரசாதம் அதி விசேஷம் தான். உடனே வரதராஜன் தலையா சவாஸ்தம் தான் நீ சொல்ற நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதுக்கு ஒன்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கான்னு தெரியுமோ அப்படின்னா, அவருக்கு பிரீத்தி என் மேல, அவருக்கு என் மேல பிரியம் இருக்குன்னு நான் சொன்ன பாக்யம் வாஸ்தவம் தான், ஆனா அவன் யாரும் உனக்கு தெரியுமோ அப்படின்னா, வரதன் கேட்கிற அவன் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னா, பரம பாகவத தேவரிடத்துல பரம பிரியம் கொண்டவர், பாகவத ஆளுடத்துல ரொம்ப வினயம் உடையவர், இப்படி எல்லாம் அழிச்சு போட்டார். இதெல்லாம் நீ பார்த்து கண்டுபிடிச்சு அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே திருக்கட்சி வருஷனா, அது எனக்கு தெரியாது சுவாமி, அவர் யாரோ உத்தமர் மகானுபாவர் இவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவர் ஸ்வயம் யாருன்னு அது எனக்கு தெரியாது. அப்ப உடனே காஞ்சி வரதன் சொன்னான், அவன் என்னுடைய ஆதிசேஷம், விளையாழ்வார் என்னுடைய ஆதிசேஷம், சென்றால் குடையான் இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மறவடியாம் நீக்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் பூங்கும் மனையாம் திருமார்க்கு அறவுன்னு பொய்யாழ்வார் சொல்றாரே, அந்த ஆதிசேஷந்தான் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து. அழகா லக்ஷ்மணனா வந்து கைங்கரியம் பண்ணிட்டான், பலராமனா வந்து கைங்கரியம் பண்ணிட்டான், ராமானுஜன் இளையாழ்வாரா வந்து கைங்கரியம் பண்ண வந்திருக்கான் அப்படின்னா, நடுங்கிறார் திருக்கச்சிங்கிற பேர்பட்டவரா, அவ்வளவு ஆதிசேஷனா, ரொம்ப சுமக்கும்படியான ஆதிசேஷனா, பேர்பட்ட பாக்கியம் நாராயண பட்டத்திரியும் ஆதிசேஷனுடைய அம்சம் நல்லா ஞாபகம், சும்மா எல்லாம் இல்ல. ஆயிரம் ஸ்லோகத்தை பாகவத முடிச்சாருன்னா ஆயிரம் தலை, ஒரு தலைக்கு ஒரு ஸ்லோகம், ஆயிரம் ஸ்லோகத்தை முடிச்சுட்டார் பாகவத்தை, 18,000 ஸ்லோகத்தை சுருக்கிட்டாரு ஆதிசேஷ அவதாரம் நாராயண பட்டத்தில், அதனாலதான் புசு புசு சீர மாதிரியே தான் இருக்கு நாராயண முடியும், கடக்கு புடக்கு கடக்கு கடல் கலடு முரடா இருக்கும் அப்படின்னா சாமி கேட்கற மாதிரி தான் இருக்கு, புசு 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 வாயு மழையாது சாமி பாசனா, இத்தனை பாரு எப்பேற்பட்ட சம்ஸ்கிருத பண்டிதாலும் தோத்து போகிற ஒரு இடம் நாராயணி, பாகவதம் பரவாயில்ல சாதாரணமா ரொம்ப சமம் அப்படின்னா பாகவதத்தை சொல்லுவா மகாபாரத சொல்லுவா, ஆனா அதெல்லாம் விட பரம சமசாத்தியமான ஒரு விஷயம் நாராயணியம், இந்த வார்த்தைகளே கடுமையா தான் ஆச்சரியம், அதனாலதான் பக்கவாரம் வந்தா கூட பார்த்த மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து போய் அழகா பாவத்தை சொல்லிட்டு இருந்தார் நாராயணியத்தை. வரதராஜன் சொல்லிருக்கார், காஞ்சி வரதன் பகவானே தன் திருவாய் மலர்ந்து ஒருத்தருடைய ரகசியத்தை சொல்றான், அந்த இளையாழ்வார் ஸ்வயம் என்னுடைய ஆதிசேஷன், திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி அம்சத்தோட பிறந்தவன் அப்படின்னா பரம சந்தோஷம், அகோபாகியம் அகோபாகியம் ஆனந்த ஆடுறார். வரதன் சொன்னார், அவன் எது கொண்ட சாப்பிட கூட்டான் தெரியுமான சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னா, நீ சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்ட பிரசாதத்தை அவன் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கான் நடுங்கிறார் திருக்கட்சி நம்பர் ஐயோ அப்படின்னா. உடனே வரதன் சொன்னான், பாத்துக்கோ அதனால அதுக்கு இடம் கொடுத்துடாதே, நீ கிளம்பு, அவன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான், நீ அவனோட போனேன்னு சொன்னா நீ சாப்பிட்டு முடிச்சவன் எடுத்து சாப்பிடுவான், அதனால நீ இந்த பக்கமா கிளம்பு அப்படின்னு ஜாகிரத ஜாகிரத மிரட்டி வச்சுட்டார். உடனே மகாராஜன் இந்த வழியா நீ போ அப்படின்னு, உடனே அவர் அழகா சரி பிரபு அப்படின்னு அவருக்கு சந்தோஷம், ஆதிசேஷனா ஆதிசேஷனா ஆதிசேஷனா, ஸ்வயம் லக்ஷ்மணனா ஸ்வயம் பலராமனா, இப்ப இருந்த ராமனை பத்தி கேட்டுக்கணும், கிருஷ்ணனை பத்தி கேட்டுக்கணும், ஏன்னா பிரதிஷ்டில பாத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. இவர் இப்படி வராரு, இவர் பின்பக்கத்திலே வரனால அப்படி வரா, இவர் முன்பக்கத்திலே இறங்கி இப்படி வரா, ரெண்டு பேரும் பிரதட்சணமா வரா, ஆனா அவர் உள்ள நுழையறதுக்கும் இவர் வெள்ள இறங்கும் சரியாது, இவர் இந்த பக்கமா போற அவர் இந்த பக்கமா போற. பத்மநாத சுவாமி கோவில கிருஷ்ணநடையில ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, செகண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு பார்க்க முடியுமா, பத்மநாதன் ரொம்ப குட்டி சின்னது, மூர்த்தி தான் இருந்துச்சு, கோவில் ரொம்ப சின்னது, வரதராஜன் கோவில் அது ஒரு கூடு, எந்த பிரகாரம் இருக்கும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அவர் பூசா போற யாரை தொடங்கி போயிட்டான்னா ஓன் அழகான எங்க இருக்கானே ரெண்டு அறுவடை பெருத்து ஸ்ரீரங்கம் 135 ஏக்கர் கோவில் திருமலோகம் எல்லாம் சன்னிதி, ஒரு தூண் பின்னாடி ஒழுங்கினுட்டோம்னா ஒரு நாள் முழுக்க தெரியாத கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அவர் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம், அதுவும் மதில் சுவரே அதுவே ஒரு 20 அடி உசரத்தான் இருக்கும் மதில் சுவரில், அவ்வளோ பெருசு காஞ்சிபுரம் வரதனா வரதராசனுடைய சன்னிதானம், இவர் இந்த பக்கம் வரதா வரதான் வழியே இவர் வரதா வரதான் உள்ளவர், அழகா இவர் வந்தார் இப்படி படியேறார், இவர் அங்க அழகா இவர் வரலாறு சந்திக்கும் நுழையத்துக்கும் இவர் திருக்கட்சி நம்பிகள் இளையாளர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறதுக்கும் சரியா அங்க இருக்கவாள்லாம் கேட்டா திருக்கட்சி நம்பிகள் எங்க கைங்கறி மன்னிட்டு இருந்தாரு பெருமாளையா வரதராஜ சந்ததி ஒரு மலை மாறி ஒரு 30-40 படி ஏறி போகணும் அஸ்திகிரின்னு தான் பேரு இந்திரனுடைய ஐராவதம் யானையே மலையா இருக்கனால அஸ்திகிரின்னு பேரு தமிழ்ல அத்திகிரி அப்படிங்குவா அதனாலதான் அத்தியூரான் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா அந்த மலையில ஏறினா மலை மாதிரி தெரியாது ஏதோ நம்ம முதல் மாடிக்கு போற மாதிரிதான் இருக்கும் வரதராஜன் முதல் மாடியில் இருப்பா தாயார் வந்து பாதி மாடியில் இருப்பா 500 தனியா அழகா அவர் ஏறி அரசாங்கம் தேடினார் அவர் இப்பதானே உங்களுக்கு போறேன்னு சொன்னார் அப்படின்ற கடைசியில் எங்க இவருக்கு போயாச்சு இளையாழ்வார் ஆதிசேகனார் தெரிஞ்சு கொடுத்தா கை கட்டி வாய்க்கு இப்படி குடிஞ்சு நிக்கிறார் வாசலே அடியேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார் அடியேன்றார் பெரியவர் பரதம் இவ்வளவு தூரம் உரிமையோட பேசக்கூடியவர் அடியேன் கஜேந்திரதாசன் அப்படின்றார் உடனே இளையாழ்வாருடைய பத்திரி உள்ளே அந்த வச்சு பார்த்தார் வாங்க வாங்க உங்களை பேருந்துதான் அவர் போயிருக்கான் அப்படின்னார் அப்படியாமா அவருக்கு சமம் கொடுக்கப்படாதுன்னு அந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னார் சரி கொஞ்ச நேரம் இருந்தோம் தலிகை ஆயிருந்தார் உடனே அவர் சொன்னார் ஆன தலிகை போதும் அப்படின்னார் ஆன அருகே போகும் போதும் அப்படின்னா ஆன தலிகை போதும்மா கைங்கரியத்துக்கு சமயமாக வரலாறு பயமுறுத்தி வச்சிருக்காரு அதனால ஆன தலிகை போதும் அது வந்து அஞ்சும் செல்லவா சமயம் இல்லை கணிக்கணும் அப்படின்னுட்டார் உடனே அவர் பார்த்தா குல கர்வம் ஒன்று வைஷ்யம் சாத்தாத முதலி சாத்தின முதலி சாத்தாத முதலி ரெண்டு உண்டு வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை சாத்தின முதலி அப்படின்னா பூனல் சாத்தியம் இருக்கிறவா சாத்தாத முதலின்னா பூனல் இல்லாதவர் இவருக்கு அந்த பூனலும் கிடையாது இந்த வைஷாடு வேணாலும் இவருக்கு இல்லை திருக்கட்சியினால சாத்தாத முதலின்றதுனால அந்த வாரத்தெல்லாம் உள்ள கூப்பிட மாட்டா இல்லையா அப்படின்னால அதனால என்ன பண்ணா சின்னையிலே உட்காருங்கோ அப்படின்னு சார் உடனே அழகா உட்காந்துட்டா சாப்பிடதான இருக்கமே பசிக்கு சாப்பாடு வேணும் பிராமணாவுக்கு சாப்பாடு வந்துட்டு நாக்க தொங்க கொண்டு வந்துட்டேன் அவருடைய அபிப்பிராயம் அது அப்படிதான லோகத்துல ஒரு கோவில் கைங்கரியம் பண்றா அப்படின்னா அவள் இடத்துல நமக்கு பெரிய மரியாதை இல்லை அதை நான் கண்கொண்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை இடங்கள்ல கோவில்ல கைங்கரியம் பண்றவாளுக்கு நமக்கு ஒரு மரியாதை இருக்கு சொல்லுங்க பத்மநாபர் கோவில்ல விளக்கு பிடிக்கிறவாளை பத்தி உங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கா சொல்லுங்க உங்க மனதில் எடுத்து சொல்லுங்க அவ்வளவுதான் பத்மநாபர் கோவில்ல திருக்கிறவாளை பார்த்து உங்களுக்கு மரியாதை இருக்கு சொல்லுங்க 5,000 சம்பளம் 20,000 போனஸ் தான் பென்ஷன் 10,000 வருவான் அப்படின்னு வேறையே பண்ணாத கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கா வேறையே பண்ண ஐடிக்கு 50,000 கொடுத்துட்டு இருக்கா இப்ப பத்மநாபன் கோவில் தொடக்கத்தை பிடிக்கிறதுக்கு 1,000,000 கொடுக்கும் நம்மள நம்மாத பிரிக்கின்றே இருக்கும் குப்பை வந்துட்டே இருக்கு அவன் பிரிக்கிறதுக்கு ஒழுங்கா பிரிக்காத இங்க 10,000 சூப்பர் வைச்சு அவன் லீவு போட்டவளும் சரி என்ன வேணாலும் சரி அவ பாது பத்மநாபர் அழகா இலைய போட்ட அசந்தி அழகா எல்லாம் பரிமாறினா இவர் கண்கள் ஆனந்த பாசம் வழிய 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 சாப்பிடுறார் போட போட சாப்பிட்டுட்டே இருக்கு அவர் பார்த்தா சாப்பாடே காணாத மாதிரி சாப்பிடுறாரு மகாத்மா என்ன மனுஷன் இவர் அவருக்கு இளையாழ்வார் வீட்டுல ஆதிசேஷனுடைய பிரசாதம் அவர் சாப்பிட்டு இருக்கார் அவளுக்கு இந்த பாவம் தெரியல அவமாதிரி பரிமாறிட்டு இருக்கா அழகா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா ரொம்ப சந்தோஷம்மா ஆச்சரியமான தடிகை பகவத் கிருபை இப்படி ஒரு தடிகை சாப்பிட்டதில்லை அப்படின்னு அவர் அவளுக்கு சந்தோஷமா அம்ம தலிகை என்ன எங்க அப்பா கொண்டாடி இருக்கா எங்க ஆட்டுக்கார எல்லாரும் கொண்டாடி இருக்கா இவரு என்ன சொல்றது சரியா இருக்கிறது அப்படின்னு நடக்கு அவர் சொன்னது இப்படி ஒரு தலிகைனா இப்படி ஒரு பிரசாதம் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லைன்னு அர்த்தத்தை அவர் சொன்னார் ஆதிபேஷனுடைய ஆகாரம் அப்படின்னு ஆனந்தமா சாப்பிட்டார் அழகா கிளம்பி ஆச்சு ஒரு இடையே இருக்கிறதா நான் நடத்துக்கிறேன் தோங்கும் அப்படின்னு ஒரு பெரிய கிருபம் மாதிரி அழகை நம்ம நம்ம இடையில நீங்க எடுக்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அழகா அவர் கிளம்பி ஆச்சு இவர் அழகா சாப்பிட்டு முடிச்சாச்சு இவர் இந்த பக்கமா போக இடையாக இந்த பக்கமாக எல்லாம் வரதராஜனுடைய லீகல் அழகா இவர் அழகா போய் இவரை நடந்தாச்சு இவர் இந்த பக்கம் வந்தாச்சு வந்து பார்க்கிறார் அப்ப அவர் மனைவி குளிச்சு விட்டு புது வஸ்திரம் உடுத்திட்டு ஜலம் எடுத்துட்டு வரா உடனே இடையாவது அவர் பார்த்தார் இது என்னது அவர் சாப்பிட வருவாருன்னு சொல்லியிருக்கேன் நீங்க புதுசா குளிச்சு விட்டு புது வஸ்திரம் உடுத்தின்னு வந்திருக்கியே அப்படின்னு உடனே அவர் சொன்னார் அவர் வந்தா அந்த சாத்தாதவர் வந்தா வார்த்தை பாருங்க அந்த சாத்தாதவர் வந்தா இருக்கோம் சொன்ன இல்ல கைங்கரியத்துக்கு சமயமா இருக்குன்னார். அதனால ஆன தள்ளிகை போதும்னு சொன்னார். அதனால அப்படின்னார், அவரை உட்கார வச்சு ஆகாரம் பரிமாறினே சாப்பிட்டார். சரி எங்க உட்கார வச்சாரு, சின்ன அப்படியே நம்ம பண்ணிட்டு விளையாடுவாரு சின்ன இல்லையா அப்படின்னா. ஆமா அவர் சாப்பிட்டாதவர் இல்லையா, அவர் எப்படி கிரகத்துக்குள்ள ஏற்கிறது? வரதராஜனே தன் கர்மகிரகத்தை ஏற்றிட்டானா, இந்த பிராமண கூட்டம் உள்ளே ஏற்ற மாட்டேங்கிறதா சோக்காமல பாண்டங்கனே கண்ணுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான். தன்றி வந்திருக்கு பிராமணால கரை கண்டனங்க போய் உட்காடுறான்னு அதான் ஆச்சரியம். பாண்டரங்கன் ராத்திரி போய் கூட்டிட்டு வந்திருக்கான், தோகாமலர் கர்ப்பகத்தை அழிச்சுட்டு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கான். காத்தால காத்திர ஆகும் போது திறந்து பார்த்த பிராமணாலும் ஒத்துக்கொள்ள முடியல. போட அந்த பக்கம் சந்திரபாகன் அந்த பக்கம் பாண்டனை பார்த்தா போங்கடாங்க, அவர் போயிட்டார். அழகா துவாரசு பாரணைக்கு தோகாமலர் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டார். மகானே கொடுத்துட்டான், இவா கொடுக்கல. நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பல கோவில்கள் நடந்திருக்கு, பல ஊர்கள் நடந்திருக்கு. அவர் வந்தார், சாப்பாடு இல்லையோ அதனால சின்ன உட்கார வச்சுட்டு அவருக்கு ஆகாரம் எல்லாம் பரிமாறி நல்லா சாப்பிட்டார். சரிக பராபோக்கியமா இருக்கலாம் வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை, சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த பாட்டில சொன்னா சலுகை பரமபோக்கியமா இருந்தது அப்படின்னு சொன்னார். அவர் சாப்பிட்டு முடிச்சவொடனே குச்சியால இறைய தள்ளினே, குச்சியால இறைய தள்ளினாலும் குச்சியால இறைய தள்ளினே. அதுக்கப்புறம் சாப்பாடு இருந்த அதனால சாப்பிட்ட இடத்துல கோமியம் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ண, அதனால திரும்பவும் உடம்பு அளம்ப வேண்டியதாயிடுச்சு. உடம்பு அளம்ப வேண்டியது நான் பிடிச்சி அதுதான் அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப அழகு. அதனால உடம்பு அளம்ப வேண்டியதா போயிடுத்து அப்படின்னா உள்ள ஓடி போய் பார்க்கற ஏதாவது பாத்திரத்துல மிச்ச மீதி இருக்குமா? அவர் சாப்பிட்ட இடையிலேருந்துதான் கிடைக்கல, இதுவாது கிடைக்குமான்னு ஓடுறான். அதுவும் இல்லை, எல்லாத்தையும் பாதத்தான் வழிச்சு வெள்ள போட்டு எல்லாம் தேடி வச்சாச்சு. கிருஷ்ணகி கிடைக்கும் அந்த பாக்கியம் கூட இவருக்கு கிடைக்குது. கிருஷ்ணகாவது பந்தமாண்டவர்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த ஒத்த பருக்க ஒரு கீரை இலையாது கிடைச்சது, விதிரை பிடிக்கிற கூழாவது கிடைச்சது, இளையாழ்வா இருக்கு அந்த பாக்கியமும் போச்சுன்னா பாகவதாருடைய உச்சிஷ்ட பிரசாதம் பத்மநாபன காலம் இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனாலதான புதுக்கோட்டை இது ஆச்சரியமா, கோபாலகிருஷ்ண பாகவதன் நரசிம்ம ஜெயந்தி போதெல்லாம் பாகவதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சவன இலையில அப்படி பிரதட்சணம் பண்ணுவாங்க. பேர் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிட்டு வெச்சலையில போய் அதை உள்ளுவாடம் நியாயமா காலே படப்படாது அப்படின்னு அதை பிரதட்சணம் பண்றா அப்படின்னா பாகவத உச்சிஷ்ட பிரசாத் பாகவதர்களா பகவானா அப்படின்னா பாகவதர்கள் போட்டு பகவான் வேண்டாம். சத்தியமா சொல்ற தெய்வம் வேண்டாம். தெய்வம் கிடைக்குமா கிடைக்காதவ கன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்கிறது. பாகவதால் பிடிச்சிட்டோம்னா அவளை கொண்டு தெய்வம் நமக்கு கிடைச்சிடுமே, அவளை கொண்டு கிடைச்சிடுமே. துருவனுக்கு தெய்வம் எப்படி கிடைச்சிடும்? நார்வரை கொண்டு தானே. பிரகல்லாதனுக்கு தெய்வம் எப்படி கிடைச்சது? நார்வரை கொண்டு தானே. பாகவதால கொண்டு தானே. சஞ்சய் என்ற ஒரு பாகவதனால தானே நமக்கு பகவத்கீதை லபிச்சது சொல்லுங்க. இல்லாட்டி கிடைச்சிருக்குமோ? நந்தகோபர் யசோதைன்ற அந்த பாகவத சம்பதிகளால தானே கிருஷ்ண லீலா நமக்கு கிடைச்சது. இந்த பாகவத சம்பதி இல்லை அப்படின்னா கிருஷ்ண லீலா நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க. சத்தியமா கிடையாது. என்ன தவம் செய்தனே யசோதா, அழகா பகவான் அவ்வளவு அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப பிரஜோக்கசாம் என்னித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். அந்த கோகுல குழந்தைகளை தானே பாகவதர்கள் கொண்டாடினார். பிரம்ம தேவர் எப்பேற்பட்ட பாக்கியம், சாதாரண பாக்கியமா. அதனால ஓடுறார் பாத்திரத்தெல்லாம் அலம்பி பேச்சு வச்சிருக்கார். இவர் பார்த்தார் பத்ரினா தர்மத்துக்கு சகாயம் பண்ண வேண்டாமா? பத்ரியா தர்மத்துக்கு போடணும். அதான் தர்ம பத்ரின்னு பேர், அதர்ம பத்ரி இல்லையே. தர்ம பத்னி தர்மத்துக்கெல்லாம் கூட அனுசரணையா தோல் கொடுத்து நிக்கணும். மந்திரி மாதிரி தர்மத்துக்கு விரோதமா தர்மத்தை கொண்டு போடுன்னு நின்றிருக்காரு. எதுக்கு கஷ்டப்பட்டு கழுத்துல ஒரு மூணு மிடுத்து போட்டு அம்மி மிதிச்சு அருமதி பார்த்து காலில் ஒரு மிட்டி எல்லாம் போட்டு எடுக்கலாம். தர்மத்துக்கு கூட நின்று பகவத் ஞானத்துல பாகவத கைங்கரியத்துல நம்மளை ஈடுபட வச்சு அந்த பகவத் பக்தியில தலைக்க வைப்பதற்காகத்தான். அதனால தானே ஜெயது பத்மாவதி ரமண ஜெய தேவகவி. பத்மாவதி அப்படி இல்லை அப்படின்னா அஷ்டபதி கண்ணன் எழுதிருக்க மாட்டாங்க. ஸ்மரகரள கண்டனம் மசிரசி மண்டனம் எழுதினா ஜெயதேவர் மட்டும் காரணம் இல்லை, பத்மாவதியும் காரணம். பத்மாவதிக்கு அந்த ஒரு பக்தி இல்லை வச்சுக்கோங்களேன், சத்தியமா இந்த கையெல்லாம் எழுதிக்க மாட்டா கண்ணன். திரும்பி இவர் கிழிச்சு போட்டதே திரும்பி அதே ஓரே அங்க இருக்கிற மாதிரி பண்ணிருப்பான். அவ்வளவுதான். பத்மாவதி ஒருவேளை துக்காராமனை ஜீஜாயி போல இருந்தான்னா கிருஷ்ணனை எழுதினா இருக்கவே மாட்டான். இவர் கிழிச்சு போட்ட ஓரே திரும்ப இருக்கு, அவ்வளவுதான் பண்ணிருக்கான். ஆனா எழுதினான் அப்படின்னா பத்மாவதி காரணம். ராவணன் மோசமானவன்றான மண்டோதை கொண்டாடிதானே இருக்கு. ராவணன் மோசமானவன்றதுக்காக மண்டோதை ஒன்றும் சேவலப்படுத்துறது கிடையாது. அதுதானே விசேஷம், அதுதானே அற்புதம். அவர் வந்து போற மனசு அப்படியே நொடிஞ்சு போயிடுச்சு. இதுவும் போச்சு, எல்லாமே கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆள வந்தார பார்க்க முடியல, இவரை குருவா ஏற்றுக்க முடியல, யாதவ பிரகாசம் படுத்தினார். சரி, பாகவதனுடைய உச்சிஷ்ட பிரசாதமாவது கிடைக்கும் பார்த்தா அதுவும் போச்சு. அவர் சாப்பிடும்போது பரிமாறான் பார்த்தா அதுவும் போச்சு. எல்லாம் போச்சு, என்ன பண்றதே தெரியல. சரி வரதா, ஆனாலும் வரதனை விடலையா, இறுக்கி பிடிச்சிருக்கா. பார்த்தா மனசுல நல்லா மார்க் பண்ணி வச்சிருந்தார், ஒரு தப்பு பண்ணிக்கா இவள். ராமன் நோட் பண்ணி வச்சுக்கிறான், சீதா சொல்றாளும் ஆச்சரியமா சொல்றார். ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு காட்டி கைசில் போக மாட்டார்கள். அப்ப நீங்க என்ன ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளையா, பயமா இருக்க கைசில் போடுறதுட்டா. பகவான் மனசை நோட் பண்ணி வச்சிருந்த, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், என்ன பார்த்தா ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளைன்னு சொன்னாய். சரி நீ பாத்துக்கிறேன் அப்படின்னு கரெக்டா நேரம் வந்தது. ஜம்மனு ராமாயணத்துல ஆச்சரியமா பெரிய சண்டை நடக்கிறது. சூர்பனகா வந்துட்டு போன பிறகு கரதூஷணாதிகளோட ஒரு சண்டை நடக்கிறது ஜனஸ்தானத்துல. அப்ப சொல்றார், எத்தனை 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு ராமர் சொல்றார், லக்ஷ்மணா அவளை கொண்டு ஓரத்துல நிக்கல, எனக்கு அவளுக்கு ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்குங்க. நடுங்கினா சீதா, இவருக்கு நமக்கும் ஒரு வழக்கும் இல்லையே. இவர் மோதிரத்தை கழட்டி போடுறதெல்லாம் எடுத்தோம், எல்லா வழக்கும் முடிஞ்சு கொடுத்து நமக்கு தெரியும். அப்பப்ப தம்பதிக்குள்ள ஒரு வழக்கு வரணுமே, வழக்கு வந்தா தானே அழ. ராமனுக்கு நிறைய வழக்கு உண்டு, ஆனா அப்பப்ப தீர்ந்துடும். இவ கோர்த்து ஏறாத வழக்கு வாழ்க்கலாம், புத்தகமான தம்பதிகள் எல்லாம் கோர்த்து ஏறாத வழக்கு. ஆசுபண்டியே முடிஞ்சிடும், 4 சொத்துக்குள்ள முடிஞ்சிடும், பெட்ரூமோட முடிஞ்சிடும். அந்த வழக்கு எல்லாம் வெளியில வரவே வராது. தாய் தகப்பன் மாமனார் மாமியார் சகோதரன் சகோதரி யாருக்குமே வழக்கு வராது. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் கோர்ட்டு எழுதிடுறாங்க. நீதான் கல்யாணம் பண்ணிச்சு, ஏறு அம்மா அப்பா நீ ஏறு, நீ கோர்ட்டுக்கு வா, சாட்சி கையிட்டு போடு, எல்லாரையும் ஏற்றிடுறாரு. இவாளுக்கு ஒரு வழக்கு இருக்கு, எல்லா வழக்கும் பைசா இருக்கு. ஒரு வழக்கு மட்டும் சீத மறந்துட்டா இருக்கு. யாரும் நான் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் சொல்லிட்டாரா, இன்னைக்கு காட்டுறேன் அவளுக்கு நான் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகமா அப்படின்னு நான் அவளுக்கு காட்டேன்னு. சீதப்பா 13 வருஷமா உள்ளுக்குள்ள வச்சிருந்தே தான் மனுஷன் பழகிட்டு இருக்காரா, வெள்ள காட்டவே இல்லையா. அம்மா அப்பா என்ன அநியாயம் நினைச்சுட்டா. அந்த மாதிரி சபையத்தை நோட் பண்ணி வச்சுட்டாரன் லட்சுமணன், அவங்க கூட இருந்து பார்த்துருக்காரு. அதனால நோட் பண்ணியிருந்தார், மன்னி பண்ணதையே அண்ணா நோட் பண்ணார். இவ பண்ணதை நோட் பண்ணியே ஆகணும். சீத பெருசா ஒண்ணு சொல்லல, ஐஷன் போனாலும் ரோஷத்துக்காக சொல்லிட்டா. ஸ்ரீ அம் புருஷ விக்கிரகம், ஆனா ஜனககுமாரி ஜானகினால சொல்லிட்டா, அதனால இல்லாடி ஒரு ரோஷம் வந்திருக்காது. அதனால பார்த்தா பெருமாள் கூடவே இருந்தவர் தானே, இளைய பெருமாள் தானே, இளையாழ்வார் தானே. அதனாலே மனசு நான் நோட் பண்ணி வச்சிருந்தார். சரி அப்படின்னு நோட் ஒரு தப்பு அப்படின்னு ஒரு டிக் போட்டு வச்சிருந்தார். அதெல்லாம் ஒரு தர்மம், புருஷாவுடைய தர்மம், கவனிக்க வேண்டியதுன்னு ஒரு தர்மம். அழகா அவர் மனசுல டிக் போட்டு வச்சிருந்தார். கௌதமர் மாதிரி அவசரப்படும், கௌதமர் உடனே அவசரப்பட்டார், உடனே சாபம் கொடுத்தா, உடனே அவரு அழகி போயிட்டா, இதை பாட்டு கிடந்தார். ஒரு அவசரப்படல், சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டிக் போட்டு அப்படி வச்சிருந்தார். மனசுக்குள்ள பெருசா கோச்சுக்கல, சரி அப்படின்னு பேசுறவர் இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா அவர் இடத்துல பழக்கத்தை குறைச்சிட்டு வர ஆரம்பிச்சார். எவ்வளவு கஷ்டம் அது, அதெல்லாம் மகாத்மாக்களால் மட்டுமே நடக்கக்கூடிய காலம். அதுக்கு மனுஷாலெல்லாம் முடியவே முடியாது. சாதாரண மனுஷா கணவன்லாம் போச்சுட்டாங்கன்னா ராத்திரி வந்தோட சமாதானம் ஆயிடுதான். அவ்வளவுதான், அவளுக்கு சரீர சுத்தம் தேவைப்பட்டதுன்னா மத்தெல்லாம் விட்டுடுவோம். இது மாதிரிலாம் அப்படி கிடையாது. வைராக்கியசாலி தன் சரீரமே வேண்டான்ற வாழ்க்கை வந்து அடுத்தவா சரீரத்துக்கு மேலே பிடித்தம் இருக்கும் சொல்லுங்க. தன் சரீரத்துக்கு மேலே ஒரு பிடித்தம் என்றால் தேவாத்ம அபிமானிகள் கிடையாது. நோட் பண்ணி வச்சிருந்தான் அப்படி போயின்ட்டு. அப்ப ஒரு மனசுக்கு நிறைய யோசிச்சுட்டே இருந்த விளையாடுவார். சில விஷயங்கள்லாம் தீர்மானமா மனசுல வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் திருக்கட்சி நம்பிக்கை இடத்துல சொன்னார், என் மனசுல சில நினைவுகள் தான் இருக்கு, அது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. நமக்கு நிறைய நினைவுகள் வருது, நம்ம யாரும் பத்மநாபத்தை கேட்டுக்கிறதே கிடையாது. அங்கதான் பிரச்சனை, நான் முடிவு பண்ணேன், நான் பண்ணேன், எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. பத்மநாபரல்லவா கேட்கணும், நம்ம ஏதாவது விஷயம் தீர்மானிக்கிறோம் அப்படின்னா பகவானிடத்த கேட்கணும். இளையாளர் மனசுல ஒரு 5-6 விஷயங்கள் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா அது பகவான் உகர்க்கும்படியான விஷயமா அப்படின்னு ஒரு தனியில ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் என்ன யோசனை பண்ணிட்டோம், கடைசியில இந்த காரியம் பகவானுக்கு உகந்ததா, அதுதான் கடைசி. அதுக்கு மேல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனன் யுத்தம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான். கிருஷ்ணன் காலில் விழுந்தான். பகவான் சொல்லிட்டா நீ யுத்தம் பண்றது எனக்கு பிடிக்கும்னா சரி பண்றேன்னு. கிருஷ்ணன் உகந்துட்டான்னா இது என்னவனா பண்ணலாம். பகவான் உகக்கலை அப்படின்னா அது லோகமே கொண்டாடினாலும் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. நன்னா ஞாபகம், லோகமே நிந்திக்கிறதா இருந்தாலும் பகவான் உகக்கலான்னு அந்த காரியத்தை பண்ணலாம். லோகம் வேறம், லோகம் வேற பகவான் தெரிஞ்சுதான். லோகம் இட்னுண்டுதான், பத்மநாபருடைய நாபி கமலத்தோடு இட்னுண்டுதான். பத்மநாபர் எவ்வளவு பெரியவர், நித்யானந்தர், சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர், ஆச்சரியமான சகோதரர், எப்படி வேணா சொல்லலாம். நித்யானந்தர் சின்ன வயசுலேருந்தே சன்னியாசி, அவதூத சன்னியாசி. சைத்தன்யர் 24 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டார். குடும்பத்தை விட்டுட்டு விஷ்ணு பிரியாதி விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டார். கொஞ்ச நாள்ல நித்யானந்தரை பார்த்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நித்யானந்தர் சிரிச்சார். குடும்பத்தை விட்டு நீ சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, சன்னியாசர் என்ன கொண்டு குடும்பத்தை போக சொல்லலாம் அப்படின்னு. இப்படிலாம் விபரீதமா நடக்கும். சைத்தன்யா சொன்னார், இல்ல நீ பண்ணிக்கணும் லோகக்ஷேமாசம் தெரியுதான். ஊர்ல எல்லாரும் வாயில வந்தபடி எல்லாம் திட்டம் நித்யானந்தர் கவலையே படலை. நீ சைத்தன்யர் சொல்லிடுற அவ்வளவுதான், இந்த லோகம் என்னவா சொல்லிட்டு போட்டோம் சார். சின்ன வயசுல சன்னியாசி அவரை கொண்டு சம்சாரத்தை புகுத்தி இவர் சம்சாரத்தை இவர் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த தைரியம் வந்து எப்பொழுதுமே பகவான் உகக்கணும். உன்னிஷ்டம் என்னிஷ்டம், தீபாவளிக்கு புடை வாங்குறதா இருக்கட்டும், ஸ்வீட் பண்றதா இருக்கட்டும், முறுக்கு பண்றதா இருக்கட்டும், பத்மநாபம் உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு பண்ணணும். இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும், இந்த கலர்ல என்கிட்ட இல்ல, இந்த டிசைன்ல எனக்கு இல்ல, இந்த வெரைட்டி என்கிட்ட இல்ல, எல்லாம் பார்க்கணும். பத்மநாபனுக்கு அது பிடிக்குமா அது முக்கியம். எல்லாம் வாங்கி முடிச்சுக்கலாம், எனக்கு தெரியாது. வாங்கலைன்னா பத்மநாபன் இஷ்டம்னு வாங்கணும். அவர்தான் நான் சொல்லணும், பத்மநாபன் இஷ்டம் அவன் நல்லதா ரசிக்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், நம்ம ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும். ஏய் ஜோரா இருக்காது, கோபிகள்லாம் புது ட்ரெஸ் போட்டு கம்மி பண்ணி கிருஷ்ணன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு. இந்த பாவாடி எல்லாம் கண்டுபிடிதா இருக்கு அப்படின்னு. உடனே அழகா புழுதி எல்லாம் வாடி அழைப்பான வந்த புதுச்சேலை தந்து இப்ப ரொம்ப அழகா இருக்கு, இந்த டிசைன் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்றான். அதுதான் அவன் ரசிக்கணும், அவன் உகக்கணும். நீங்க சாப்பிடுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவன் சந்தோஷப்படும். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் ரமண மகரிஷி சொல்றார். ரமணாசுரேஸ்வரர் பார்த்துட்டு முதல் தடவை பார்த்தா நீ உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு இஷ்டம் வரவே இல்லை. ரமணாசிரமம் கூட அருணாச்சலேஸ்வரோட இஷ்டம் தான், இவர் இஷ்டம் இல்லை. அதனால பெரியவாளுடைய பெரிய பலம். அந்த மாதிரி இவர் உடனே பார்த்தார், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடுதா. திருக்கட்சி நம்பிக்கையிடத்தை சொன்னார், இந்த மாதிரி என் மனசுல சில நினைவுகள்லாம் இருக்கு, அது சரியா தப்பா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க கொஞ்சம் வரதராஜ நடத்துல கேட்டு சொல்லணும்னு சார். என்ன விஷயமா சொல்ல வேண்டாமா, நான் மனசுல சில நினைவுகள் நினைச்சிருக்கேன், நீங்க வரதராஜ நடத்துல சரியான்னு கேட்டு சொல்லுங்க. திருக்கட்சியோட சொல்லல, ஏன்னா வரதன் தான் என் ஹயம் தெரியும். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் நம்ம ஹதயத்தை என்னெல்லாம் உண்டோ தெய்வத்துக்கு என்ன தெரியும். காமம் இருந்தாலும் தெரியும், பக்தி இருந்தாலும் தெரியும், பயம் இருந்தாலும் தெரியும், கோபம் இருந்தாலும் தெரியும், குரோதம் இருந்தாலும் தெரியும், விரோதம் இருந்தாலும் தெரியும், அகம்பாவம் இருந்தாலும் தெரியும், அசூயை இருந்தாலும் தெரியும், வினயம் இருந்தாலும் தெரியும். பீஷ்மர் அம்பு படிக்கிற படுத்துட்டார், அவர் ஹதயம் யாருக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யுதிஷ்டருக்கு தெரிஞ்சதா, அம்பு போட்டு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சதா, கண்ணனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அது யாருக்கு தெரிஞ்சது, அது யாருக்குமே தெரியலையே. பரிசுத்த மகாராசுடைய ஹதயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது, கண்ணனுக்கு மட்டும்தான் புரிஞ்சது. அதனாலதான் சுகபிரம மகரிஷி அனுப்பினான். குந்தியுடைய ஹதயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது, விதுரனுடைய ஹதயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது, சுதாமாவுடைய ஹதயம் யாருக்கு புரிஞ்சது, கண்ணனை தவிர யாருக்கு புரிஞ்சது, யாருக்குமே புரியலையே. அவ்வளவு விசேஷமாச்சம் பகவான தவிர யாருக்கு நம்முடைய ஹிருதயம் தெரியும். அதாவது பெரியவாசுதான், நீ பகவானுக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவன் ஹிருதயம் அவனுக்கு தெரியும். அதாவது பத்மநாபன் கைகூப்பி பத்மநாபன் சொன்னாலே போதும், ஹிருதயம் அவனுக்கு நன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துருவார். எம்ஆர் ஸ்கேன் அதோட பெரிய ஸ்கேன், மனசு ஸ்கேன் பண்றது அவர் சனியாக்கு. அதுவரை இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கல, அது வரைக்கும் நம்ம குறைச்சோம். நம்ம மூளையை ஸ்கேன் பண்றோம், உடம்ப ஸ்கேன் பண்றோம், உள்ளுக்குள்ள இருக்காங்க உறுப்புகளெல்லாம் ஸ்கேன் பண்றதும் மிஷின் வந்துருச்சு. மனசு ஸ்கேன் பண்ற விஷயம் அது விஞ்ஞான மனசுக்கு இன்னும் தெரியாமலே இருக்கு. இந்த விஞ்ஞான மனசுல ஒரு மாயை கொடுத்து வச்சிருக்காரு பெருமாள். மனசை ஸ்கேன் பண்ற மிஷினை மட்டும் கண்டுபிடிக்க முடியாதபடி பெரிய பூமியை சுத்தறதுக்கு ராக்கெட் எல்லாம் விட்டாச்சு, எல்லா பக்கமும் ஓடுற மாதிரி செல்போனுடைய ரேகெல்லாம் விட்டாச்சு. ஆனா மனுஷனுடைய ஹிருதயத்தை ஸ்கேன் பண்ணி இப்படித்தான் இவ்வளவுதான் சொல்ல முடியல பாருங்க. அதே மாதிரி பயங்கர வழி நம்ம சொல்லுவோம், திடீர் ஒரு நாள் அவளுக்கு ஒரு தைரியம் வந்து எங்கேயிருந்து அந்த மனசுக்குள்ள ஒரு தைரியம் நுழைஞ்சதுன்னு தெரியல. அதே சோம்பேறியா இருப்பா, திடீர் ஒரு நாள் பார்த்தா அவ்வளவு பொறுப்பா இருக்கிறோம், எங்கேயிருந்து வர்றதுன்னு தெரியறது இல்லை. எத்தனையோ நாஸ்திகமாக இருந்துச்சுட்டு இருப்பா, திடீர் ஒரு நாள் திருமங்கையாழ்வார் மாதிரி வாடி நீ வாடி வருந்தீங்கன்னு கோவிலுக்கு வந்துருவா. ஆச்சரியமா இருக்கும் பகவத் சங்கல்பம். ஆனா பகவான் நம்ம மனசை தான் அழகா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு, ஒவ்வொரு நாளும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அண்ணன் போயிட்டு அழகா ஸ்கேன் பண்ணி ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்காரு. இன்ன தேதிக்கு காதல 6:05 இதெல்லாம் நினைச்சார், 7 இதை நினைச்சார், 8:05 இவாளை பத்தி இவ்வளவு மோசமா நினைச்சார், 8:10 இவாளை பத்தி திருச்சி பேசினா நம்ம காரியம் ஆகணும்னு நினைச்சார். அவர் புரிஞ்சுக்க போறாரு. ஆனாலும் இவருக்கு ஆசை அசிரிக்கிறார், என்னன்னா அவர் நினைச்சார். அடுத்தவா என்ன நினைக்கிறான் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு ருச்சி உண்டு எல்லாருக்கும். அதுவும் மகாத்மாக்கள் பாகவதா ஒரு விஷயம் நினைக்கிறோம், விசேஷம் தானே. பத்மநாபர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச சந்தோஷம் தானே. அடுத்தவா என்ன நினைக்கிறான் தெரிஞ்சுக்கிறதே ஒரு சந்தோஷம் அப்படின்னா, பத்மநாபர் சுத்தையத்தை என்ன இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு சுகம் தானே. அதுவும் இவர் சரியான கேட்க சொல்லியிருக்கா, வரதராஜன் சரின்னு சொல்றா. ஆனா என்ன தெரிஞ்சா ருச்சி தானே. மகாத்மாக்கள் பைத்தியகாரமா நினைக்க மாட்டான், நம்மள மாதிரி தான் நம்ம நினைக்கிறதா வெள்ள சொன்னா கஷ்டம். நம்ம மனசுல நினைக்கிறது யாருக்குமே சொல்ல முடியும், ஆயுஷ் முடிகிற வரைக்கும் சொல்ல முடியும். பாரியை நினைக்கிறதெல்லாம் பர்த்தா கிட்ட சொல்ல முடியும் நினைக்கிறேடா, முடிஞ்சது கதை. பர்த்தா நினைக்கிறதெல்லாம் பாரிய கிட்ட பேசிட முடியுமா? சத்தியமா முடியாது. யாரு யாருக்கிட்டையும் சமயத்தை உள்ளபடி பறந்து காட்ட முடியாது. சகாலத்தை எல்லாம் சொல்லிட முடியுமா? சத்தியமா நடக்காது. பகவானத்தோடு யாரிடத்திலையும் ஒன்றத்தையும் உள்ளபடி திறந்த புத்தகமா இருக்கவே கூடாது. அது கலியுகத்தில் திறந்த புத்தகமா இருந்தால் ஓபன் புக்கா இருந்தாலும் நீங்க முட்டாக மூடிய வச்சுக்கோங்க. உங்க புத்தகத்தை தான் அவர் படிச்சுட்டாரு. எல்லாரையும் படிக்க வைக்கிறதுனா கஷ்டம், உங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லாம பண்ணிடுங்க. ஹிருதயம் ரகசியமா இருக்கணும். இவருக்கு ஆசை திருக்கட்சி நம்பிகளுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால அவர் எதோ நினைச்சாராமே அது சரியான்னு கேட்டார். உடனே அவர் ஆமாம், அவர் நினைவெல்லாம் சரியேன்னு சார் இப்படி சொல்லிட்டாரு வரதன். அவர் நினைச்சதுதான் சரின்னு சாரு, என்ன சொல்லலையே அப்படின்னு நினைச்சார். உடனே வரதன் சிரிச்சுட்டே சொன்னார், சாந்திபலி பக்கத்துல நம்ம லோக க்ஷேமார்த்தமா லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வேத பாடம் படிச்ச மாதிரி அவன்கிட்ட கேட்டான்னு சொல்லிருக்கான். அவனுக்கு தெரியாத ஒன்று அவன் சர்வஜன், ஆனாலும் லோகாயகமாக நிலத்தை கேட்டு விட்டுருக்கான் இவ்வளவு சொல்றாரு. அப்ப கூட என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் பேசுறார். நீச்சி முழக்கி திருக்கட்சி நம்பிகள் பாடல் என்னதான் விஷயம் சொன்னா தேவை என்பதையே நினைக்கிறார். வரதராஜனுக்கு இளையாழ்வார் ஹிருதயமும் தெரியும், திருக்கட்சி நம்பி ஹிருதயமும் தெரியுமே, துரியோதனுடைய ஹிருதயமும் தெரியும், விதுரனுடைய ஹிருதயமும் தெரியுமே, கர்ணனுடைய ஹிருதயமும் தெரியும், அர்ஜுனுடைய ஹிருதயமும் தெரியுமே, பலராமுடைய ஹிருதயமும் தெரியும், பிரம்மதேவருடைய ஹிருதயமும் தெரியுமே, நரகவாசனுடைய ஹிருதயமும் தெரியும், சத்யபாமாவுடைய ஹிருதயமும் தெரியுமே, இந்திரனுடைய ஹிருதயமும் தெரியும், மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஹிருதயமும் தெரியுமே, பகவானுக்கு எல்லாம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தெரியுமே, நமக்கு அந்த பிடிச்சவாடு ஹிருதயமே தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம்தான் நடத்தவாடு தெரியும். அதனால பார்த்தா திருச்சுட்டா அவர் என்ன நினைச்சாரா அப்படின்னு நினைச்சா செய்ய ரூபிங்க. ஏன்னா அதுக்கான நடுவு வரம் சோம் அப்படின்னா வரதன் செய்தி உனக்கா தெரியுமே நடுவார். ஆனா வாயை பறக்கவே கேட்கிறார். ஆச்சாரியனும் பகவானும் பேசுறாங்கன்னா நம்ம வாயை பறந்தோம்னா நஷ்டம் நமக்கு தான். நான் முந்திரி கூட வந்தா நான் காட்டப்படாது, எங்கேயுமே காட்டப்படாது. அது ஆச்சாரங்களுக்கு பகவான் காட்டவே கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கிற பார்வையே அவன் நினைக்கிற விஷயம். ஆச்சரியமா அவர் சொல்லிட்டார், நானே பரதத்துவம். அவர் நினைச்சிட்டு இருக்கா வரதன் தான் பரதத்துவம். பகவான் சொல்ல அகமேவ பரதத்துவம். நான் தான் பரதத்துவம். பேதமே தர்ஷனம். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, இதுவே வைஷ்ணவ சித்தாந்தம். அதெல்லாம் சொன்னது நானே பரதத்துவம். நல்ல ஞாபகம் நாளைக்கு கேட்டேன். நானும் ரொம்ப நாளா புலிவருது புலிவருங்கிற மாதிரி பயன்படுத்திட்டே இருக்கேன். ஒரு நாள் சேர்த்து வச்சு கேட்டு, நானே பரதத்துவம், பேதமே தர்ஷனம், சரணாகதியே உபாயம். சரணாகதி தான் உபாயம், அது வழி கிடையாது. கலியுகத்துல நமக்கு தெரியும் ஆதிசு அது இதுன்னு யோக ஓடின்னு இருக்கும். பெருசா உட்காந்து நாமஜபம் பண்றோம் பண்ணணும்னு சொல்றோம், பஜகோவிந்தம்னு சங்கரர் பாடிக்கார், நம்ம முடிய மாட்டேங்கிறது. மனசுல ஆயிரத்தி யோசனைகள் புதுசு புதுசா, இதோ யோசனைகள் இதெல்லாம் தாண்டி ஒரு கோபிகாஸ்திரிகள் போல மீராவ போல ஒரு நாமஜபம்லாம் ரொம்பவே கஷ்டமான காரியமா தான் நமக்கு இருக்கு. ஆனா சரணாகதி நடம் முடியலப்பான்னு ரெண்டு கையை தூக்க, நம்ம எப்பவுமே சாதாரண கைவிடுற நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பிரபோன் இரு கையும் விட்டுடணும். திரௌபதி போல நடம் முடியல அப்படின்னு டெய்லி ஒரு நாள் சரியா சொல்ல மாட்டோம், என்னால ஒன்னும் முடியல. இதுக்கு பத்மநாபுரத்தை சொன்னா அது சரணாகதி, அவ்வளவுதான். மனுஷா கிட்ட சொன்னா புலம்பல், பத்மநாபுரத்தை சொன்னா சரணாகதி. என்னால முடியல, நான் அசக்தன், ஜெய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேறும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நான் நினைக்க மாட்டேன்டா ரங்கா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இது சரணாகதி. கடைசி காலத்துல என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு மனுஷா இடத்தை சொன்னா புலம்பல், பகவானத்தை சொன்னா சரணாகதி. இவ்வளவுதான். எங்க வேணாலும் பிரயோஜனம் தரும், எந்த விஷயத்துல வேணாலும் பிரயோஜனம் தரும், எல்லா சமயத்திலையும் பிரயோஜனம் தரக்கூடியது சரணாகதி. என்னால முடியலே அப்படின்னு ஒத்துண்டா அது சரணாகதி. பெருமாள் சொல்ற சரணாகதியே உபாயம், அதுதான் சுலபமான வழி. நானே பரதத்துவம், அகமேவ பரதத்துவம், நானே பரதத்துவம், பேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம். இந்த சரீர முடிவுல மோக்ஷம், இந்த சரீரத்தோட முடிவுல மோக்ஷம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். அதுதான் பிரிஞ்சு வரதராஜன் பண்ண பரம உபகாரம் என்னன்னா, கடைசி காலத்தை நீ நினைக்க வேண்டாம், நான் பாத்துக்கேன் போ அப்படின்ற. நீ மறந்தாலே மறதின்றது நமக்கு சுவாவம். மந்தாகா சுமந்தமதையோ, பகவானுக்கு பக்தால மறக்க தெரியாது. யாராவது ஒரு தடவை மறந்து போய் நாராயணா சொன்னா கூட மறக்க மாட்டான் பெருமாள். அதனால பகவான் சொல்லிட்டார் அந்திம கால ஸ்மிருதி தேவை. எல்லாருமே சொல்ற அந்த காலத்துல, அந்த காலத்துக்கு வேண்டாமா, அஜாமில சரித்திரமே கடைசி காலத்துல நாராயணா சொல்லிதான் சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஜடபரத கடைசி காலத்துல மான நினைச்சுதான் வீணா போனாலும் காண கிடைக்கிறது. மான வரதான்னு சொன்னா ஒண்ணும் என் கவலையே படாது, இப்ப நினைச்சு வச்சிரு பின்னாடி நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு ஐடியாவை, இப்படி ஒரு சௌலபியத்தை கொடுத்தது யாருன்னா வராகமூர்த்தி. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வராகமூர்த்தி அப்படி ஒரு ஸ்லோகம் சொன்னாரோ நமக்கெல்லாம் கேரண்டியா மோட்சம் உண்டு. அந்திம கால ஸ்மிருதி இருந்தா உனக்கு மோட்சம்னா 99 100 கிடையாது. யாரும் தேரமாகும் ஜடபரமே தொட்டு போயிட்டார். நம்மளாம் எந்த மூலம் சொல்லுங்கோ அதான் ஆசைப்பட்டவனு நாராயணா கத்துல பயத்துல புள்ளதர் நாராயணா வெற்றிட்டோம். அவனால நாராயணா முழுசா கூப்பிட்டுருந்தான் புண்ணியவன். நம்மளா நானா அப்படின்னு நடராஜன் நட்டு அப்படின்னு அவர் நம்ம எங்க முழுசா வந்துதான் பரவாயில்ல. அப்படியே கழகு போயிடுச்சு தப்பின்மைன்னு அழகான பேரு. நான் கதை விட நப்பி 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 அப்படின்னு நான் எனக்கு எந்த நாய் பேரான்னு நான் எனக்கு தெரியும். அதாவது போன நப்பி இங்கவா அப்படின்னா நாய் செய்யறாங்க என் பொண்ணு பேரு அப்படின்னா. அப்புறம் கடை நப்பின்மைன்ற, நப்பின்மைன்ற ராதிகாவோட ஸ்வரூபம் நப்பின்மை தான் தெளிக்கும் என்று ஆழ்வார். ஆண்டாள் எல்லாம் குத்துவள சிறிய கொட்டு காட்டத்திலின் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் அப்படின்னு சொன்னார். ஸ்வரூபி நப்பின்மை நப்பி அப்படின்னு வேற கடவுள் நப்பி நப்பி நப்பின்னா நப்பின்மை அப்படின்னா ராதிகா வருவா. நாராயணா பிரபு பத்மநாபா அப்படின்னா ஒரு கஷ்டம். இந்த பகவன் நாமத்தல்ல பூரண ஆசிரமம் அதனால அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். சிதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமதம் ததகத்தம் ரியமானம் து பாச பாசான சமீபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். ராகர்ஷன் உடம்பு நன்னா இருக்கும்போது என்ன நினைச்சு வச்சிரு, உன்னால முடியாத சமயத்தை நான் உன்னை நினைக்கிறேன், அந்த காலத்தில் என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன் உத்தரவாதம் கொடுத்துட்ட. பெண்பித்தன் வார்த்தைன்னு சொல்லுவான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வராத ஸ்லோகம். பெண்பித்தன் வார்த்தை பொம்பளை வேண்டான்னு சொல்லி மயங்கி போய் அங்கிம கால பொருத்தி வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவா. செம்பித்தன்னு தான் பேரு வராகம் பொருத்தி. செம்பித்தன் கண்ணனுக்கு ஒரு பேர் உண்டு, ஆனா வராகனுக்கும் பேர் உண்டா. ஆனா எப்படியும் மடி உட்கார சொல்லிருக்காரு, மடி வெட்டு இறக்க மாட்டேங்கிறாரு. எப்ப என்ன வேணா அவர் மடியிலே உட்கார சொல்லிருக்காரு. இப்படி யாரா கொண்டாடி கொண்டாடுறா உண்டா லோகத்துல, அப்படியே கொண்டாடி மடியிலே வச்சிருக்க மாமாக்கள் லோகத்துல உண்டா வராகரன் வச்சிருந்திருக்காரு. வராகம் மூர்த்தி லட்சுமி வராக பல பல மூணு நாள் அதனால பத்மநாபர்கள் தாங்கலாம் பாத்துக்க வராகரையே தான் பாத்துக்கு. ஏன்னா அவர் வாக்க சொல்லிட்டா இருப்பாருங்க அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். என்ன ஒரு ஆசீர்வாதம் அது. பகவான் சொல்றான் சர்வ தர்மா பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாசம் பிரபாத்தை கேட்கும்போது பயமா இருக்கு. பாலசங்கமூர்த்தி சக்ததேவ பிரபன்னாய தவாஸ்மி ஈசை ஆற்றது பயமா இருக்கு. இவர் சொல்ல அவன் முடியுமோ நினைச்சு வச்சுக்க முடியாமோ நான் நினைச்சுக்கிறேன். நம்ம முக்காவது முடியறதே இல்லை. எப்படியாவது நமக்கு முடியறது, எப்படியாவதுதான் முடியறது. நமக்கு 199 நாள் முடியறது இல்லை நமக்கு. அதனால வரவாகர் சொன்னதுதான் கதி. வரவன் சொல்லிட்டார் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், நீ அந்திம காலத்தை நினைக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன், நினைக்கிறனாலும் பரவாயில்ல, நினைச்சா குற்றம் இல்லை, நினைக்கிறனா பாபம் இல்லை, நான் பாத்துக்க விடு. சின்ன காலங்கள் முதல் முதல் எல்கேஜியோ யூகேஜியோ போகும், எல்லாத்தையும் மறந்து போகும். அம்மா பின்னாடியே எடுத்துன்னு ஓடுவா, சிவன் பாச மறந்து விட்ட, பென்சில மறந்து விட்ட, ஓடுறதா மறந்து நாலு முத்தா முத்துவா மறந்து போயிருக்கு. பாவம் காலங்காலத்தில் 6 மணிக்கு 7 மணிக்கு வேனை பிடிக்கணும் பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி பரிகாரத்தில் வராமல் சொல்றாரு. நீ நினைக்கிறனா பரவாயில்ல, நான் ஞாபகம் கொடுத்துருக்கேன் அவருக்கு, உனக்கு நான் மோசத்தை கொடுக்குறேன்னுட்டான். அந்த மாதிரி வரதன் கிருப நிஜமாவே வரதன் சொன்ன வாக்கியம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டா. எல்லாருக்கும் பேச்சு வாக்கியம், இந்த 5 வாக்கியமும் எல்லாருக்கும் புரிஞ்சு. நானே பரதத்துவம், வேதமே தர்சனம், சரணாகதி உபாயம், சரீர முடிவில மோட்சம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். 6வது ஒரு வாக்கியம், பெரிய நந்திகளை ஆசிரயிக்கணும். இது மட்டும்தான் ராமானுஜர் சொன்ன வாக்கியம். 5 வாக்கியம் எல்லாருக்கும் பொருள். பகவத்கீதையில எல்லா வாக்கியமும் எல்லாருக்கும் பொருள். எல்லா வாக்கியமும் யுத்தம் பண்ணா அப்படின்னு சொன்னது அர்ஜுனன் மாதிரி இருக்க மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் அது கொடுத்தது. எல்லா வாக்கியமும் நாமே கம் சரணம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். அந்த மாதிரி பெருமாள் இந்த 6 விஷயத்தை பெரிய நம்பிகளை ஆசிரியக்க வேணும். இந்த 6 விஷயங்கள் தான் இளையாழ்வார் ஹதயத்துல இருக்கு, அது எனக்கு உகந்த விஷயம் தான், அவரிடத்துல சொல்லு அப்படின்னு. திருக்கட்சி நம்பிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ராமாயணம் எல்லாம் வாசிப்பார், பாகவதம் எல்லாம் கேட்பார். அப்பெல்லாம் அந்த பெருமாள் பெண் சூது போனா, தாயாளுக்கு சூது போனெல்லாம் கேட்கும்போது ஏற்பட்ட பாக்கியம். பெருமாசன் சிதயத்தை ஆஞ்சநேயத்தில் சொல்ல, இவர் கொண்டு போய் அழகா ராமன் மோதிரத்தை கொடுக்க, தாயார் தன் சிதயத்தை சொல்லி ரகசிய விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லி சூடாமணியை கொடுத்து ஒரு மாதத்தை வர சொல்லி உசிர விட்டுருவேன் மிரட்டி பிளாக்மெயில் தான் பண்ணி வைத்து ரகசியத்தை சொல்லி, இதெல்லாம் ராமன்கிட்ட ஏகாந்தமா சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு குரங்கு கிட்ட வேற, அதுவும் பிரம்மத்தாரு கிட்ட வேற, ஏதோ கல்யாணமான குரங்கா ஒரு குட்டியவனா இருந்தாலும் நியாயம். இதுவோ நித்திய பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர், நித்திய பிரம்மச்சாரி ஒன்றும் தெரியாது. தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியாது, பாரியன்னா என்னன்னு தெரியாது, அவ எப்படி பழகுவா, அவளுடைய சதயம் என்ன, எந்த சமயத்தை விட்டுக் கொடுக்க ஒண்ணுது, எல்லாம் ஒரு தர்மம் பார்த்துட்டு கொடுத்துரு. அவ்வளவுதான். ஸ்ரீ சரீரம் தெரியாது, ஸ்ரீ சதயம் தெரியாது, ஸ்ரீ பாவம் தெரியாது, ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஜந்து தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்ரீ சம்பந்தத்தில் ஒண்ணுமே தெரியாது. ஒரு தடத்துல வேகத்தில் விருத்தாந்தம் எல்லாம் சொல்லி, காப்பாத்துல விருத்தாந்தம் எல்லாம் சொல்லி, இந்த சூடாமணி அவர்கிட்ட குடிச்சிருப்பா, அவர் அவர் மோதத்துல எவ்வளவு மோதம்தான், ஏன் சூடாமணி இருக்கிறார், அவருக்கு புரியாது. ஏன் சூடாமணியை கொடுக்கறா, ஏன் சூடாமணியை கொடுக்கறா, ஏன் சூடாமணி கொடுக்கறா. வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சொல்றா, ஏன் சூடாமணி அவர் மோதிரம் கொடுத்தது இருக்குன்னா, அபயம்னு கையை வச்சுட்டாராம், அதுக்கு அடியான அவர் தலையை கொடுத்துட்டா, அதுக்கேதான் அவர் மோதிரம் கொடுத்தா இவர் சூடாமணி கொடுத்தாரு. வைஷ்ணவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் சொல்றா, என்ன ஒரு நுணுக்கம் இருக்கு பாரு, என் மோதத்தை இப்பெல்லாம் மோதத்தான மாத்திக்கிறான், மோதத்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், என்ன பயம் மோதிரம் கொடுப்பா அப்படின்னு கொடுக்கணும் வேண்டாமா. ராமன் மோதத்தை இவ போட்டுக்கு, இவன் மோதத்தை அவர் போட்டுக்கணும். சூடாமணியை கொடுத்தாருனா பிரபோ அபயம்னு, நீ மோதிரத்தை கொடுத்து உன்னுடைய கை என் தலைமையில இருக்க நிறுவனம் பண்ணிட்டு அந்த கைக்கு என் தலையை நான் கொடுத்துட்டேன் சுவாமி அப்படின்னு சூடாமணியை கொடுத்து தன் தலை உன்னுடைய திருவடிகளில் போதுடேன்னு கொடுக்கிறாள் சீதா. அதை போய் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து விடுறான். அந்த குழந்தைக்கு ஏதானும் தெரியுமா, ஏதானும் புரியுமா. உடனே அவர் அங்கேயிருந்து வேற வந்து தாயார பார்த்தேன், சூடாமணியை கொடுத்து அவர் தெரிஞ்சு கொடுத்தான். அப்ப ஆசனுடைய ஹிருதயத்துல சீதையை பார்த்து இருக்கி ஒரு ஆளுங்கின வேற கடாலிங்கின வேற பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாளா வாசிட்டு இருக்கார், பேருந்து இருக்கார் திருக்கட்சி நம்பிகள். நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிது. ருக்மிணிக்கு ஆசனுங்கிறது வேற, ஒரு தூது வேற போனார் ஒரு பிராமணன், நமக்கு அது கிடைக்கலையே. அந்த ஏக்கம் எல்லாம் தீர ஒரு பாகவதர் இங்க பெருமாளுக்கு தூது விட திரும்பி பெருமாள் தன் விஷயமா அவரை சொல்லிவிடுறார். இது சுகம் புரியல வேலை பண்றார். பாகவதாவுக்கு ஒரு லெட்டரை வாங்கி பகவான் கொடுக்கறது, பகவான் லெட்டரை வாங்கி பாகவதத்தை கொடுக்கறது, என்ன சுகம் தெரியுமா? பரம பாக்கியமா இருக்கு. அனுபவிச்சு பாருங்க, பத்மநாபன் லெட்டர் கொடுக்குமா சொல்லி பாப்பிட்டு வரேன் சொல்லுங்க. கேட்கறதே இல்லை, பத்மநாபன் லெட்டர் கொடுக்கலாம் சொல்லி பாப்பிட்டு வரேன் சொல்லுங்க. கேட்கவே இருக்கும், ஒரு லெட்டர் கொடுப்பா, யாரையும் கொண்டு கொடுத்துருங்க பத்திரமா. அதே பத்மநாபத்தி அவர் தூது விடுவான், அன்னைக்கு போய் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா சொல்லிட்டு வரும். அதே பெரிய தூதுதான் பரம பாக்கியமாச்சு. பாகவதர்கள் விடும் தூது, பரமாத்மா விடும் தூது. அந்த மாதிரி இளையாழ்வார் ஒரு தூது விட திருக்கட்சி அவரிடத்தை சொல்ல, அவர் அங்கே விஷயத்த சொல்லி இது இளையாழ்வார சொல்லும் அப்படின்னு சொல்ல, உடனே அடுத்த நாள் வரும் இளையாழ்வாரை பார்த்து இதெல்லாம் பெருமாள் சொன்னாரப்பா அப்படின்னு சொல்ல, இதுதான் முன் நினைவு அப்படின்னு கேட்க, இவர் மாதோ இதுதான் என்னோட நினைவு, தேவர் இருந்ததுனால தெளிவா புரிஞ்சது, வெடி பகவத் சங்கல்பம் எனக்கு புரிஞ்சிருக்காதுன்னு சொல்ல திருக்கட்சியர்கள் சிரிச்சா. ஒன்னும் சொல்லல, ஆதிசேஷன் போய் யாராவது தூது வரணுமா? பத்மநாபருக்கும் ஆதிசேஷ நடுவில் யாராவது தூது போக வேண்டிய அவசியம் இருக்கா? இவரு தாங்கிட்டு இருக்காரு, மேல அவர் படுத்திருக்கார். ஆதிசேஷா நான் நினைச்சிருந்தேன் சொன்னா போறதா? பெரும்பாலும் எனக்கு ஒரு நினைவு இருக்கு, சரியா நேரடியே கேட்கப்படாதா? இதுக்கு நடுவில் வேற ஒரு தூது போகணுமா அப்படின்னா இவருக்கு அந்த பாக்கியம். உடனே திருக்கட்சி நம்பிக்கை பரம சந்தோஷப்பட்டா, பக்தாவுடைய ஹிருதயம் பரமாத்மாவுடைய ஹிருதயம் ஒத்திருக்கே அப்படின்னு, உங்களுடைய ஹிரதயமும் பத்மநாபுடைய ஹிரதயமும் ஒத்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி ஆராய்ச்சி பண்ணுங்க நீ விஷயம். ராதே
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா Krishna Radhe. Radhe Krishna, Krishna Radhe. Radhe Krishna, Krishna Radhe. Radhe Krishna, Krishna Radhe.
குரு மகாராஜ் கீ, சமஸ்த பாகவத லோகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஜெய ஜானகீ காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்த்தனம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா பத்தங்குக்கு, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ, லோக சமஸ்தா சுகினோ பவந்து, லோக பத்மநாப சுவாமி ஜெய் ஸ்ரீ
ஸ்ரீலக்ஷ்மி வராஹமூர்த்தி கீ குண்டலீக வராதாரி சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ.